10,000 தேவ தூதர்களை கூப்பிட்டிருக்கலாம். ஒரு தேவ தூதரால் உலகத்தையே அடித்திருக்க முடியும், ஆனால் அவர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார். கர்த்தருக்கு சித்தமானால் இதை போன்ற ஒரு அடிப்படையில் ஞாயிறு காலையில் கிறிஸ்து என்னவா இருந்தார் என்பதன் பேரில் என்னுடைய செய்தியை அளிக்க விரும்புகிறேன். ஞாயிறு காலையில் இந்த சிறு பெண்கள் அந்த பாடலை நமக்காக மறுபடியும் ஒருவேளை பாடக்கூடும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரன் வீலர் அவர்களே, நீர் நிச்சயமாகவே அங்குள்ள இரண்டு சிறு சீமாட்டிகளை பெற்றிருக்கிறீர் என்று நான் நிச்சயமாகவே கூற விரும்புகிறேன். அவர்கள் உடுத்தியுள்ள விதமும் எவ்வித முக ஒப்பனை அலங்காரமும் இன்றி இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போன்றே எனக்கு காணப்படுகின்றனர். அதை போன்றே பாடுகிறார்கள், அதை போன்றே நடந்து கொள்கிறார்கள். அது மிகவும் அருமையாயுள்ளது. அன்றொரு நாள் நான் என் மனைவியிடத்தில், நாம் நிச்சயமாகவே சுத்தமாக காணப்படுகின்ற ஒரு கூட்ட ஸ்திரீகளை இங்கு பெற்றுள்ளோம் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தேன். நான் அதை பாராட்டுகிறேன். அவர்களுடைய நீண்ட கூந்தல், சுத்தமான முகங்கள், ஒழுங்காக உடையுடுத்தி இருத்தல், நான் ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்போது நான் உங்களை பாராட்டுகிறேன். எனவே நான் மேடாவினிடத்தில் என்றாவது ஒரு நாள் நான் அவர்கள் எல்லோரையும் ஒரே வரிசையாக நிறுத்தி அவர்களை புகைப்படம் எடுத்து நம்முடைய சபையில் இங்கே இவ்வாறு உள்ளதை மற்ற சபைகளுக்கு காட்ட முடியும் என்று கூறினேன். அங்கே நாம் இந்த காரியங்களை கூறும்போது அவர்கள் கீழ்ப்படுகின்றனர். எனவே நாம் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். அது நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது. நமது விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வெகு தூரத்தில் வசிக்கும் என் நண்பர் ஒருவர் சில நிமிடங்களில் மறித்து போவார் என்று எண்ணி கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த அவரை இழுத்து போட்டனர். அப்பொழுது அவர்கள் தொலைபேசியில் என்னை அழைத்தார்கள். அது ஏறக்குறைய விடியற் காலையாயிருந்தது. அப்பொழுது நான் படுக்கையை விட்டு எழுந்து தரையில் முழங்கார் படியிட்டு அந்த வயோதிபன் அவருக்காக ஜெபம் செய்ய தொடங்கினேன். தேவனுடைய கிருபையினால் அந்த ஆவியுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடிந்தது. அது மீண்டும் திரும்பி வந்தது. அவர் சுகமடைந்து இங்கு மறுபடியும் வந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், தேவனுடைய மகிமைக்கென்று அவர் இன்றிரவு நம்முடன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் 91 வயதுள்ள வயோதிபனான சகோதரன் டவ் அவர்கள். அவருடைய ஜீவிய யாத்திரையின் காலத்தை கடந்து 21 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் கர்த்தர் நல்லவரும் மிகுந்த கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். எனவே அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது சகோதரன் நெவில், நாம் சுற்றுமுற்றும் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இங்கு இன்னும் ஒரு ஆராதனை எனக்கு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அது ஞாயிறு இருக்கும். என்னுடைய மேய்ப்பனின் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர் பிரசங்கிப்பதை கேட்கவே நான் விரும்புகிறேன். ஞாயிறு இரவு அவர் பிரசங்கித்து முடித்த பின்பு இறைச்சி கலந்த ரொட்டியை புசிப்பதற்காக ஒரு நண்பரோடு வாகனத்திலேயே அமர்ந்து உண்ணும் உணவு விடுதிக்கு சென்றிருந்தேன். சகோதரன் ஈவான்ஸ், சகோதரி ஈவான்ஸ் மற்றும் சகோதரன் மற்றும் சகோதரி சாத்மன் அவர்களையும் சந்தித்தோம். சகோதரன் சாத்மன் மற்றும் அவர்கள் எல்லோருமே அந்த அற்புதமான செய்தியை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். நானோ அந்த வாரம் முழுவதுமே அதன் பேரில் தியானித்துள்ளேன் என்பதையே நான் உங்களிடம் கூறுகிறேன். எவ்வாறு நெருப்பு கோடி தன்னை மறைத்துக் கொண்டிருந்தது என்று எண்ணுகிறது போன்றே சில காரியங்களை அவர் அவைகளில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அது உண்மை. நெருப்பு கோடி தன்னுடைய தலையை தரையில் புதைத்துக் கொள்ளும் போது அதன் உடற்பகுதி பெரும்பாலும் வெளியேதான் காணப்படுகிறது. எனவே சில சமயங்களில் நாம் கிட்டத்தட்ட அந்த விதமாகவே செய்கிறோம். நாம் ஏதோ ஒரு காரியத்தின் பின்னால் நம்முடைய தலையை மறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். அங்கே எப்பொழுதுமே, அதாவது நாம் ஒரு கால இன்னமும் நம்மை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அவர் நம்முடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியத்தையும் காண்கிறார். ஆகையால் அதை உண்மையாகவே பாராட்டுகிறேன். அதன் பிறகு நான் எண்ணினேன், நல்லது, சபையிடம் நான் பேச விரும்பி இவ்வாறு எண்ணினேன். சகோதரர் நெவில் அவர்களுக்கு எல்லா நேரத்திலுமே உங்களிடத்தில் பேசும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகையால் நான் இங்கு உள்ள போது சபைக்கு வரலாம் என்று எண்ணினேன். சபையானது இங்கு திறந்திருக்கும் போது நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அளவுக்கு மாய்மாலக்காரனாய் இருக்க விரும்பவில்லை. நான் உங்களை நேசிக்கின்றபடியால் நான் இங்கு வருவதற்கே விரும்புகிறேன். நான் இதை உங்களிடத்தில் கூறுகிறேன். எனக்கு ஒரு விதமான, அதாவது இங்குள்ள சீதோஷ நிலை எனக்கு ஒத்துக்கொள்வதில்லை. இந்த நிலப்பகுதியோ எனக்கு ஒத்துக்கொள்வதில்லை. இங்கு வீசுகிற காற்று எனக்கு ஒவ்வாமையை உண்டாக்குகிறது. அந்த காற்று என் மீது பட்டவுடனே அது சரும படை நோயினை உண்டாக்குகிறது. பாருங்கள், அதற்கு நீங்களோ ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் இங்கிருக்கும் போது நம்மில் எவருமே சுகமாய் இருப்பதாக தோன்றுகிறதில்லை. இங்கு வந்தது முதற்கொண்டு எங்களில் எவருக்குமே நல்ல சுகம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் அந்த உஷ்ணமான சீதோஷ நிலையில் இருந்தே பழகிவிட்டோம். ஆனால் இப்பொழுதோ என்னை இங்கு இருக்கிற ஒரு காரியமே நீங்கள் அனைவரும் தான். அது உண்மை. நீங்கள் யாவருமே ஆகும். உங்களுக்கு ஏராளமான நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். நான் அதற்காக மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். நான் யூகிக்கிறேன், நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்துள்ளவர்களை கணக்கு பார்த்தால் அது உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கானவர்களாக இருக்கும். நான் தனிப்பட்ட விதத்தில் அறிந்துள்ளவர்களை ஒருமுறை ஒருவர் கணக்கிட்டு பார்த்தார். அது ஏறக்குறைய 1 கோடி ஜனங்களாய் இருந்தது. ஆனால் நாம் வாழும் இடத்தை குறித்தும் குறிப்பிட்ட ஜனங்களை குறித்தும் ஒரு காரியம் உண்டு. ஒவ்வொருவருமே அந்த காரியத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஜனங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, நான் அதை நம்புகிறேன். அப்படி இல்லை என்றால் நம்முடைய மனைவி நமக்கு ஏன் விசேஷித்தவளாக இருக்க வேண்டும்? ஏன் நம்முடைய, அதாவது புரிகிறதா, நம்முடைய மனைவிகள் நம்முடைய கணவன்மார்கள் போன்றவர்கள், அவர்கள் சிறப்பானவர்கள். நீங்கள் அந்த விதமான நண்பர்களையும் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாட விரும்புகின்றீர்கள். இந்த சிறு இடங்களில் அவ்வாறு செய்ய விரும்புகின்றீர்கள். இந்த சிறு சபை நின்று கொண்டுள்ள அந்த பழைய சதுப்பு நிலத்தை குறித்து என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. இது கட்டி எழுப்பப்படுவதற்கு முன்பு அது வெறுமன ஒரு குட்டையாக இருந்தது. அந்த காரணத்தினால் தான் அந்த குளத்திற்கு செல்லும் பாதையானது சற்று தூரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இடம். வீதியோ அந்த கதவு வரைக்கும் வருகிறது. ஆனால் இது ஒரு குட்டையா இருந்தது. நான் வாலிபனாக இருந்தபோது கர்த்தருக்கென்று ஒரு சபையை கட்டி எழுப்ப ஒரு இடத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த வாலிபனவரும் மற்றவருவரும் சற்று முன்னர் உற்சாகத்துடன் ஜெபித்ததை கேட்டேன். மேலும் உங்களுக்கு தெரியும், நானும் கூட இந்த விதமாக மூச்சு விடாமல் ஜெபிப்பது வழக்கம் என்பதை நான் எண்ணி பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு வயதாகும் போது நீங்கள் வேகத்தை குறைத்து மெதுவாக இயக்குகின்றீர்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆயினும் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் அங்கே சகோதரன் உட் அவர்களிடம் கூறினது போல நீங்கள் இரண்டாம் கட்ட வேகத்தில் செல்கின்றீர்கள். ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஏறக்குறைய 70 அல்லது 80 வயதினை அடையும் போது நீங்கள் மிகவும் வேகம் குறைந்த நிலையில் செல்கிறீர்கள் என்றே நான் யோசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்த போதிலும் நீங்கள் இன்னமும் சென்று கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் சென்று கொண்டே இருக்கும் வரைக்கும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அங்கு சென்றடைய இன்னும் சிறிது நேரமே உள்ளது. இங்கே இப்பொழுது இந்த பிரசங்கபீடம் நிற்கிற இடத்தில் இருந்த பொற்களின் மத்தியில் நான் எப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். நான் பிரசங்கபீடத்தை எங்கு வைக்க வேண்டும் என்று அறிந்திருந்தேனோ அங்கு நான் ஒரு முளையை அடித்து நட்டு வைத்திருந்தேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தை எனக்கு தந்தார். ஆமையா, இப்பொழுது இந்த மூளைக்கல்லில் அதை நாட்டின அன்று காலையில் எனக்கு கிடைக்கப்பட்ட தரிசனத்தின் சாட்சி அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது நான் அதை நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரோ, இது உன்னுடைய கூடாரம் அல்ல, ஆனால் சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்றார். அப்பொழுது நான் நோக்கி பார்த்தபோது நான் அங்கே முழு உலகத்தையும் பிரகாசமான நீல நிற ஆகாயத்தையும் ஜனங்கள் எல்லாவிடத்திலும் இருந்து வருகிறதையும் கண்டேன். அது அங்கே மூளைக்கல்லில் வைக்கப்பட்டுள்ளது. தரிசனம் அவ்வண்ணமாய் உரைக்கப்பட்டிருந்தாலும் அது நடந்தேறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் தரிசனங்கள் ஒருபோதும் தவறுகிறதில்லை. அது எப்படியும் அங்கு நிறைவேறப் போகிறதாய் உள்ளது. இந்த வாரமும் எனக்கு ஏராளமான பேட்டிகள் இருந்து வந்துள்ளன. ஏனென்றால் ஞாயிறு அன்று கர்த்தரின் கிருபையுள்ள பிரசனம் இறங்கி வந்தது. நான் திங்களன்று இவ்விடம் விட்டு சென்றிருக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைகளுக்கான விடுமுறை ஓய்வினை எடுத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய ஓய்வு நாட்கள் சற்று கடித்தே வருகிறது. ஆனால் சில நாட்கள் நான் பிள்ளைகளை எங்காவது அழைத்து செல்ல விரும்புகிறேன். அவர்கள் திரும்பி சென்று பள்ளிக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். அடுத்த வாரமோ சிக்காகோவில் நடைபெறும் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் ஆவியின் அபிஷேகம் இருந்தபடியால் இப்பொழுதே பேட்டிகளை நடத்துவதற்கு ஏற்ற தருணம் என்று நான் எண்ணிக்கொண்டேன். இப்பொழுது இந்த நேரத்தில், அதாவது அவர்கள் சிலருடன் ஈடுபட முடியும். அந்த அறையில் இருந்த சில இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். கர்த்தர் எங்களை சந்தித்தாரா அல்லது இல்லையா என்பதை அவர்கள் அறிவார்கள். விரோதமான காரியம் என்னவெனில், பேட்டிக்கு சற்று முன்பு காலியான இடங்களில் பில்லி உட்கார வைத்த சில ஸ்திரீகளை தவிர மற்ற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு ஸ்திரீ லூயிவில்லில் இருந்து வந்திருந்தாள். அவள் ஒரு சிறு பெண்ணையும் கூட அழைத்து வந்திருந்தாள். அவர்கள் உண்மையாகவே லூயிவில்லில் உள்ள சர்ச் ஆஃப் காட் என்ற சபையை சேர்ந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கு வந்திருந்த அவர்கள் ஒவ்வொருவருடைய காரியத்தையும், நான் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பே பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் யார் இங்கு இருப்பார்கள் என்றும் அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றும் கூறிவிட்டார். நான் அவைகளை ஒரு காகித துண்டில் எழுதிக்கொண்டு அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை எவ்விதமாக கேட்பார்கள் என்றும் அவர்களுக்கு எவ்விதம் பதில் கூறப்படும் என்றும் கூறினேன். அப்பொழுது நான் அவர்களிடத்தில், இதுதான் நீங்கள் கேட்கவிருந்த, அதாவது இப்பொழுது பாருங்கள், இங்கே சில நிமிடங்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் என்று கூறி மேஜையின் மேலிருந்த காகித துண்டை கையை நீட்டி எடுத்து, பார்த்தாயா, நீ வருவதற்கு முன்னே அவர் என்னிடம் இதை கூறினார் என்று கூறினேன். புரிகிறதா? ஆனால் நான் வீட்டில் இருந்தபோது யார் அங்கே இருப்பார்கள் என்றும் அது என்னவாக இருக்கும் என்றும் அவர்களுடைய மனப்போக்கு எவ்விதமாக இருக்கும் என்றும் அதை குறித்து எல்லாமே நான் வீட்டை விட்டு புறப்படும் முன்னர் என்னிடம் கூறப்பட்டது. அநேக சமயங்களில் நான் சாலையின் வழியாக ஜெபித்துக் கொண்டு வரும்போது அந்த ஜெப வரிசை எனக்கு முன்னால் கடந்து செல்வதை கண்டிருக்கிறேன். நான் அங்கு அடைவதற்கு முன்பே ஜெப வரிசையில் உள்ள ஒவ்வொருவரின் பெயரையும் நான் முன்கூட்டியே அறிந்து கொள்வேன். அது உண்மை. அவர்கள் சபையில் எந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார்கள் என்றும் கூட அறிந்திருப்பேன். அவர்கள் எவ்விதம் உடை உடுத்தியிருப்பார்கள் என்றும் அவர்கள் எவ்விதம் காணப்படுவார்கள் என்றும் முன்னமே அறிந்து கொள்வேன். அதை போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஜனங்களிடத்தில் கூறுகிறதில்லை. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அவர்களிடம் கூறுவதில்லை. அதை அவர்களிடத்தில் கூற வேண்டிய அவசியமும் இல்லை. ஜனங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறது என்று நான் கருதுபவைகளையே ஜனங்களிடத்தில் கூறுகிறேன். கர்த்தர் இதை கூறு என்று அவர்களிடத்தில் கூறும்படி என்னை நெருக்கி ஏவுவதையே நான் கூறுகிறேன். நீங்கள் கண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கூற விரும்ப மாட்டீர்கள். ஏனென்றால் அது சரியா இருக்காது. நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். அதை போன்ற ஒவ்வொரு காரியமும் உள்ளது. கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் அந்த காரியங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஜனங்கள் எனக்கு முன்பாக நின்று கேள்விகளை கேட்பதுண்டு. நான் அதற்குரிய பதிலை சரியாக அறிவேன், ஆனாலும் நான் அவர்களிடத்தில் கூற மாட்டேன். ஏனென்றால் நான் அவ்விதம் கூறக்கூடாது என்று கட்டுப்படுத்தப்படுவதை உணர்வேன். நான் கடந்த புதன்கிழமை இரவு என்று நினைக்கிறேன், அப்பொழுது நான் ஒரு கட்டப்பட்டவன் என்பதன் பேரில் பிரசங்கித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? புரிகிறதா? பாருங்கள், நீங்கள் அந்த நபரிடத்தில் கூற விரும்புகின்றீர்கள், ஆனால் ஏதோ ஒன்று அதை செய்யாதே என்று கூறுகிறது. ஆவியானவரோ அதை செய்யாதே என்று கூறுகிறார். அதே சமயத்தில் அந்த வரத்தினால் அதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதை செய்யாதே என்கிறார். பாருங்கள், நீங்கள் அதை செய்யாமல் இருப்பது மேலானதாகும். இல்லை என்றால் நீங்கள் தேவனிடத்தில் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்வீர்கள். இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருப்பதற்காக நாம் இந்த இரவு இங்கு வரவில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. நான் எப்பொழுதுமே இங்கு வரும்போதெல்லாம் நான் பிரசங்க பொருள்கள் அடங்கிய சிறு புத்தகத்தை என்னோடு கொண்டு வருவதுண்டு. ஏனெனில் சில நேரங்களில் சகோதரர் நெவில் மிகவும் தயவுள்ளவராய் நீர் இதை செய்வீரா அல்லது அதை செய்வீரா அல்லது பேசுவீரா என்று என்னை கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்பொழுது நான் அந்த புத்தகத்தை திறந்து பிரசங்கத்திற்கான ஏதோ ஒரு பொருளை தெரிந்து கொண்டு நாம் அங்கிருந்து அதை பிரசங்கிக்க தொடங்குவோம். நான் நிச்சயமாகவே ஞாயிறன்று இப்பொழுது எனக்கு தெரியாது, நாம் ஒருபோதும் அறியும், நம்மால் கூற முடியாது. நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் நான் பேசப்போவதாக என்னுடைய சிந்தையில் கொண்டிருந்த ஒரு பாடப்பொருளோடு இங்கு வந்து நான் அதை இங்கு முழுமையாகவே மாற்றியிருக்கிறேன். நான் வேதவாக்கியங்களை எழுதி வைத்துக் கொண்டு பிரசங்க பாடப்பொருளாக இதை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் இந்த வேதவாக்கியங்களை உபயோகிக்க விரும்புகிறேன். அவர்கள் வந்தவுடனே நான் இதை அதை அல்லது மற்றதை கூறப்போகிறேன் என்று நான் நினைத்துக் கொள்வேன். உதாரணமாக 1 கொரிந்தியர் 5:15, 2 கொரிந்தியர் 7:1, மத்தேயு 28:16 என்று இந்த விதமாக எழுதி வைத்துக் கொள்வேன். அந்த விதமாக இங்கே கீழே அந்த வேதவாக்கியங்களை எழுதி வைத்துக் கொள்வேன். அங்கே அதை கீழே நோக்கி பார்ப்பேன். அந்த வேதவாக்கியம் அங்கு என்ன கூறுகிறது என்பதை நான் அறிவேன். சில சமயத்தில் அதை தொடாமலும் கூட வித்தியாசமான ஒரு வழியில் பிரசங்கித்துக் கொண்டே செல்வேன். எனவே நமக்கு சரியாக தெரியாது. ஆகையால் இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நடந்து வரும் இந்த சிறு தொடர் ஆராதனைகளை இங்கு முடிக்கும் வகையில் ஞாயிறு காலையின் போது ஒரு முக்கியமான காரியத்தின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். எனவே இப்பொழுது அன்று நேரத்தோடு வாருங்கள், சற்று தாமதித்து தங்குவதற்கு ஆயத்தமாக வாருங்கள். ஒருவேளை கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் அந்த விதமாக நடக்கலாம். ஆகையால் அந்த பொருளின் பேரில் ஏற்கனவே 30 இல்லை 40 வேதவாக்கியங்களை ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறேன். ஆனால் நான் நினைப்பது என்னவெனில், நான் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரானால் தற்பொழுது செய்தியும் இடமும் எங்குள்ளது என்பதை கிரகித்துக் கொண்டு அது தொடங்கிய இடத்திலிருந்து படிப்படியாக தற்காலம் வரைக்கும் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஆகையால் நான் சிக்காகோவுக்கு புறப்பட்டு சென்று அதன் பிறகு அரிசோனாவுக்கு சென்று பிறகு தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த குடாரத்திற்கு நான் மறுபடியும் வருவது ஒருவேளை அடுத்த ஆண்டாக அடுத்த கோடை காலத்தின் போது இருக்கலாம். ஏனென்றால் எனக்கு கூட்டங்கள் உள்ளன. இவ்வழியாக மீண்டும் கடந்து செல்ல வேண்டி இருந்தால் ஒழிய அதற்கு முன்னால் என்னால் திரும்பி வரவே முடியாது. பில்லி தற்பொழுது கிறிஸ்துமஸுக்கு பிறகு உடனே நான் மேற்கொள்ள வேண்டிய முழு உலக சுற்றுப்பயணத்துக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரித்துக் கொண்டிருக்கிறான். டிசம்பர் வரைக்கும் கூட்டங்களுக்கு முன்னேற்பாடு எனக்கு செய்யப்பட்டு விட்டது. டிசம்பர் 1 டல்லாஸில் நடைபெறும் கூட்டம் வரைக்கும், அதன் பிறகு ஜனவரி மாதத்தில் நாங்கள் முழு உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறோம். கர்த்தர் எங்கே நடத்துவார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான திட்டத்தை தற்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஜனங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அவர்களுடைய ஸ்தாபனங்களுக்கும் அந்த விதமான காரியங்களுக்கும் விரோதமாக நான் பிரசங்கம் செய்கின்ற போதிலும் நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். இப்பொழுது அங்குள்ள புத்தகங்களின் வாயிலாக சகோதரர் ராய் பாடஸ் எனக்கு வரும் அழைப்புகளை கவனித்துக் கொள்கிறார். கடந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு துவங்கி உலகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்திருக்கின்றன. கடந்த முறை 1000 அழைப்புகள் வந்திருக்கின்றன. எனவே நான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர்தான் என வழிநடத்த வேண்டும். நாங்கள் அவரையே சார்ந்திருக்கிறோம். உங்களால் எல்லா அழைப்புகளுக்கும் இணங்குவது இயலாது. உங்களால் ஒரு கோடை காலத்தில் 8 அல்லது 10 கூட்டங்களுக்கு மேல் நடத்த முடியாது. நீங்கள் ஒரு இரவு ஒரு இடத்துக்கும் ஒரு இரவு மற்றொரு இடத்துக்கும் சென்றால் ஒழிய அவர்கள் 2-3 வாரங்களுக்கு கூட்டங்களை கேட்டிருக்கிறார்கள். அல்லது என்னால் எவ்வளவு நாட்கள் தங்கி நடத்த முடியுமோ. சிலர் கர்த்தர் உங்களை நடத்தும் வரைக்கும் அத்தனை நாட்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே எங்கே தொடங்க வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியவே இல்லை. எனவே நாங்கள் கர்த்தருடைய முன்னிலையில் இவைகளை வைத்து பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தெரிவிக்கும் என்கிறோம். இந்த விஷயத்தில் உங்களுடைய ஜெபத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பாருங்கள், இதற்கு தீர்வு காண்பதற்கு உங்களுடைய ஜெபத்தினால் எனக்கு உதவி செய்யுங்கள். சென்ற ஞாயிறு சுகமளிக்கும் ஆராதனை நடத்தின பிறகு இந்த ஞாயிறு நாம் போதனையை எடுத்துக்கொண்டு நாம் வாழும் நேரம் என்னவென்றும் நாம் எங்கிருக்கிறோம் என்பதையும் எடுத்துக்காட்டி உலக தோற்றத்துக்கு முன்பு தேவன் தம் சிந்தையில் கொண்டிருந்த மூவகையான மகத்தான திட்டத்தின் நோக்கம் என்ன நடந்துள்ளது என்பதை எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணியுள்ளேன். இப்பொழுது நான் அந்த திட்டத்தின் இரண்டாம் பாகத்தின் மேல் கவனம் செலுத்தி அதற்குரிய வேத வாக்கியங்களை தேடி கண்டுபிடித்து அவைகளை சரியான இடத்தில் பொருத்தி வருகிறேன். இப்பொழுது நாம் அதை பார்ப்போமாக. நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, ஆடுகளின் மகத்தான மேய்ப்பரே, உமது மிகுந்த கிருபையுள்ள பரிசுத்த நாமத்தினால் இன்றிரவு நாங்கள் இங்கு கூடி வந்துள்ளோம். கர்த்தாவே, நாங்கள் உமை நேசிக்கிறோம். இன்றிரவு ஜெபக்கூட்டத்திற்காகவும் சபையின் துதி பாடல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தில் களிப்புள்ளவர்களாய் அவைகளை நாங்கள் பாடியுள்ளோம். கைகளை கொட்டி அவைகள் பாடப்படுவதை உள்ளே வரும்போது கேட்டோம். அதன் பிறகு நாங்கள் முழங்காற்படியிட்டு எங்கள் இருதயங்களை உமக்கு முன்பாக ஊற்றி எங்களுக்கு நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடன் நீர் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொண்டோம். இப்பொழுது வார்த்தையை வாசித்து ஜனங்களிடத்தில் அதை குறித்து பேசும்படியான நேரம் வந்துவிட்டது. பிதாவே, எங்கள் சிந்தனைகளில் எங்களை நடத்தி மகிமையை நீர் எடுத்துக் கொள்வீரா. இன்றிரவு நாங்கள் இவ்விடமிட்டு செல்லும் போது எங்கள் இருதயங்களில் ஒரு நோக்கத்தை கொண்டவர்களாய் முன்பை காட்டிலும் மேலாக வாழவும் இன்னும் அதிகமாக உம்மிடம் நெருங்குவதற்கும் எங்கள் அனைவருக்கும் உதவியாயுள்ள ஏதாவது ஒன்றை நீர் எங்கள் மூலம் பேச வேண்டுகிறோம். கர்த்தாவே, அதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவே நாங்கள் இங்கிருக்கிறோம். இன்றிரவு மகத்தானவராகிய உம்மை உமது வார்த்தையின் வெளிப்படுத்தலின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நாங்கள் எவ்வித மேலான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்பதையும் இக்கடைசி நாளில் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது என் பார்வை ஏசாயா 38 அதிகாரத்தில் உள்ள வேத பாகத்தின் மேல் விடுகிறது. நாம் ஏசாயா 38 அதிகாரத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
Then Hezekiah turned his face towards the wall and prayed unto the Lord.
அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15
கூட்டுவேன்.
கர்த்தர் தாமே இந்த வேத வாசிப்புடன் தமது ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இங்கு ஒரு சுருக்கமான செய்தி அளிக்கப்படுவதற்கு இது மிகவும் தலை சிறந்த ஒரு பொருள் என்று நான் எண்ணுகிறேன். இதை நான் தேவன் மனிதரை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாயத்திற்குள் கொண்டு வருவதில்லை என்று அழைக்க விரும்புகிறேன். இன்றிரவு இந்த பொருளில் உள்ள பின்னணியை அல்லது இங்கே இதை குறித்த அடிப்படையை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அவனை எச்சரித்தல். இப்பொழுது ஒவ்வொருவரும் இந்த கருத்தை கொண்டுள்ளனர். நாம் ஒரு கால் இந்த நபர் எந்த ஒரு எச்சரிக்கையும் மறித்து போனான் என்று கூறக்கூடும். இல்லை இல்லை இல்லை, தேவன் ஒருபோதும் அந்த மனிதனுடைய இதயத்தில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. புரிகிறதா? தேவன் எந்த மனிதனையுமே அதை குறித்து எச்சரிக்காமல் அவனை அவனுடைய மரணத்துக்கு கொண்டு வருவதில்லை. அதை ஏதோ ஒரு ஆயத்தமாக அவனுக்கு அறிவிக்கிறார். தேவன் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தையும் தட்டி அவன் வருவதற்கான தருணத்தை அவனுக்கு அளிக்கிறார். அவரோ ஒரு கால எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து தன் தலையை குலுக்கி அதிலிருந்து விலகிச் சென்று, ஆ, இது ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு, நான் அதை மேற்கொள்வேன் என்று கூறிவிடலாம். ஆனால் எப்படியாயினும் அது தேவன் அவனிடத்தில் பேசுகிறதாய் உள்ளது. தேவன் ஜனங்களுக்கு முதலில் எச்சரிக்கை விடுக்காமல் இந்த உலகத்தின் மேலும் கூட நியாயத்திற்கு கொண்டு வருவதில்லை. தேவன் தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் அறிவிக்காமல் எதையுமே செய்வதில்லை. தேவன் ஜனங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுத்தலை அளிக்கிறார். நீங்கள் சரியானதை செய்யலாம் அல்லது தவறானதை செய்யலாம். அது அவருடைய, அதாவது பாருங்கள், தேவன் ஒருபோதும் தமது சுவாபத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அவருடைய திட்டம், அவர் எதிலிருந்து தொடங்கினாரோ அதிலிருந்து மாற முடியாது. ஏனெனில் அவர் முடிவற்றவர். அவருடைய திட்டங்களும் அவருடைய கருத்துக்களும் எல்லாமே பரிபூர்ணமானவை. ஆகையால் அவர் அதை மாற்றுவாரையானால் அவர் அதிகம் கற்றுக்கொண்டார் என்பதாக ஆகிவிடும். ஆகையால் அவர் முடிவற்றவராயிருப்பதால் அவரால் அதிகம் கற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய முதலாம் தீர்மானம் எப்பொழுதுமே பரிபூர்ணமாய் உள்ளது. அதை எதுவுமே எப்போது மாற்ற முடியாது. புரிகிறதா? தேவன் மனிதனுக்கு முன்பாக, அதாவது அவர் தவறு செய்ய தருணம் கிடைப்பதற்கு முன்பாக, அதை ஏற்றுக்கொள்ள அல்லது புறக்கணிக்கக்கூடிய அடிப்படையில் அவனை வைத்தார். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது புறக்கணிக்க முடியும். இங்குள்ள இந்த ஊழியக்காரர் சகோதரன் பேக்கர் அன்று நடைபெற்ற பேட்டிகளின் போது இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். சர்பத்தின் வித்தின் பேரில் அவர் எழுதின கேள்விகள் என்னிடத்தில் இருக்கின்றன. இப்பொழுது நான் அவைகளை இங்கு பின்னாக வைத்துள்ளேன். அவர் இங்கிருப்பாரானால் ஏன் நல்லது. அவரை இப்பொழுது நான் எவ்விடத்திலும் காணவில்லை, ஆனால் அவர் இங்குதான் இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் அருமையான ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரியுமாயிருக்கிறார். ஆனால் சர்பத்தின் வித்தை குறித்த போதகத்தில் சிலவற்றை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது நான் கூறினவைகளின் பேரில் சில கேள்விகள், அதன் பிறகு அளிக்கப்பட்ட பிரசங்களின் பேரிலும் குறிப்பாக கர்ப்பமாகுதலையும் மற்றவைகளையும் குறித்திருந்தன. ஆனால் நான், அதாவது அந்த சகோதரன் ஒரு அருமையான மனிதன், 2 ஆண்டுகளாக அவர் கிறிஸ்தவராயிருக்கிறார், ஆனாலும் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் பாருங்கள், அது கடினம். நீங்கள் பரிசுத்தாவியின் பேரில் சார்ந்திருக்க வேண்டும், ஏனெனில் இந்த வேதாகமம் புதிதாக எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் செய்தித்தாளை படிப்பது போல் வேதாகமத்தை உட்கார்ந்து கொண்டு படிக்க முடியாது, அது மறைக்கப்பட்டுள்ளது. ஆமையா, தேவன் இங்கே மேலே மோசையினிடத்தில் யாதொரு சொருபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று தாமளித்த கட்டளைகளில் கூறிவிட்டு, மேலே வானத்தில் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சொருபத்தையும் தேவ தூதனின் சொருபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு, அதே நாளில் வெண்கலத்தால் 2 தேவதூதர்களை செய்து கிருபை இருக்கின்ற கிருபாசனத்தின் மேல் வைக்க சொன்னதை நீங்கள் எவ்விதம் நியாயமாக கருதுவீர்கள்? புரிகிறதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு முன்பு தேவனையும் அவருடைய இயல்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாமே அந்த வார்த்தைக்கு திறவுகோலை உடையவராயிருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே அதை உபயோகித்து திறக்க முடியும். ஆகையால் அவர் ஒருவர் மாத்திரமே அதை வெளிப்படுத்த வேண்டியவராயிருக்கிறார். இப்பொழுது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக மனிதரை எச்சரிப்பது, நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக ஒரு தேசத்தை எச்சரிப்பது போன்றவை அவருடைய இயல்பாய் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையை அளித்து நமது பொறுப்பை ஞாபகப்படுத்துகிறார். நாம் பொறுப்புள்ளவர்கள். தேவன் ஒரு காரணத்துக்காகவே இங்கே நம்மை பூமியில் வைத்துள்ளார். அவர் எந்த காரணத்துக்காக நம்மை இங்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் அவருக்கு பொறுப்பாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் அவரிடத்தில் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால், நீங்கள் ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய சென்று அவர் ஒரு பண்ணையில் உங்களுக்கு வேலை தருகிறார் அல்லது வேறெங்காவது தருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் களஞ்சியத்துக்கு சென்று நல்லது என்று சொல்லி அங்கே ஒன்றும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நீங்கள் அவரை போய் கேட்க வேண்டும். அதன் பிறகு அவர் அதை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய கடமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதே போன்று நாம் இப்பூமியில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மை இங்கு வைத்துள்ள அவரிடம் நாம் சென்று, கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஏன் இங்கிருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். அது இல்லத்தரசியோ பாத்திரம் கழுபவரோ யாராய் இருப்பினும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்பொழுது நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்துள்ளபடி மிக சிறந்த முறையில் அதை செய்யுங்கள். அது எவ்வளவு சிறிதாயினும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்களோ நல்லது என்று கூறலாம். தொல்லை என்னவெனில், நாம் ஒவ்வொருவரும் அடுத்த மனிதனின் வேலையை செய்ய விரும்புகிறோம். நாம் கூறுவது போன்று நீங்கள் பாருங்கள், நாம் எல்லோருமே ஒரே நேரத்தில் கால்பந்தை உதைக்க பார்க்கிறோம். இங்குள்ள இந்த கைகடிகாரம் இப்பொழுது அதிலுள்ள ஒவ்வொரு அசைவும் அதனால் இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது அதன் ஒவ்வொரு பாகமும் கடிகாரத்தின் முள்ளாக இருக்க முடியாது. நேரம் என்னவென்று அறிந்து கொள்ள நான் கடிகாரத்தின் முள்ளைத்தான் பார்க்கிறேன். ஆனால் கடிகாரத்தின் உள்ளே பொருத்தப்பட்டுள்ள சிறு சக்கரங்களுக்கு பழுது நேர்ந்தால் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டாது. அதே விதமாகத்தான் ஜனங்களை குறித்ததும் உள்ளது. நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் சரீரத்தில் அவரவர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இசைவாக இயங்க வேண்டும். புரிகிறதா? அப்பொழுது நாம் சுற்றிலும் பார்த்து நாளின் எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை காணலாம். பார்த்தீர்களா? அப்பொழுது உலகம் அது என்னவென்று காண நோக்கிக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? பார்த்தீர்களா? ஆனால் அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கடிகாரத்தின் ஒரு சிறிய கம்பிச்சுருளாகவோ அல்லது முக்கிய கம்பிச்சுருளாகவோ அல்லது நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை உங்களால் முடிந்த வரைக்கும் சிறப்பாக செய்யுங்கள். இப்பொழுது காரணம் என்றாவது ஒரு நாள் நாம் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறோம். இப்பூமியில் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புக்கு தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவராயிருக்கிறார். நம்ம அநேகர் உக்ரான வேலைக்காக பதில் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த பொறுப்பு நமக்கு தேவனால் அளிக்கப்பட்டுள்ள உக்ரான ஊழியமாகும். அது என்னவா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு நான் கூறினது போல, நீங்கள் ஒரு இல்லத்தரசியாயிருந்தால் அப்பொழுது ஒரு உண்மையான இல்லத்தரசியாயிருங்கள். அது உண்மை. ஒரு விவசாயியாக இருந்தால் ஒரு உண்மையான விவசாயியாக இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு என்ன விதமான வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ஒரு உக்ரான ஊழியத்தை பெற்றுள்ளீர்கள். அதற்காக நீங்கள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் அதை செய்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேவையாய் உள்ளது. எசேக்கியா தன் சிருஷ்டிகளை சந்திக்க ஆயத்தமாகும்படி அவரிடம் கூறப்பட்டது. எசேக்கியா ஒரு ராஜா, ஒரு மகத்தான மனிதன். அவனுடைய விண்ணப்பத்தை நீங்களுக்கு கவனிக்கிறீர்களா? கர்த்தாவே, என் மேல் இறங்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் நடந்து வந்தேன். அது நமக்கு எத்தகைய ஒரு சாட்சியாக இருக்கிறது? அது அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நடக்கும் ஒரு மனிதன், மரணமும் கூட அந்த மனிதனின் மேல் உரைக்கப்பட்டிருக்கும். இருப்பினும் தேவன் அவனை குறித்த தன் சிந்தையை மாற்றிக்கொண்டார். ஏனெனில் எசேக்கியா ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினார். தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று கூறியுள்ளார். எசேக்கியா போக வேண்டிய நேரமோ வந்துவிட்டது. அவனை புற்றுநோய் பிடித்திருந்தது. அப்படி ஏதோ ஒன்று. அக்காலத்தில் அவர்கள் அதை பிளவை என்று அழைத்தனர். ஆனால் பிளவைகள் நம்மை கொள்வது வழக்கமில்லை. அவை குணமாகிவிடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒருவேளை புற்றுநோயாயிருந்திருக்க கூடும். அது பிளவையைப் போல் பிளந்திருந்தது. தேவன் ஏசாயாவிடம், நீ எசேக்கியாவிடம் போய் அவன் மறிக்கப் போகிறான் என்று சொல்லுகிறான். எசேக்கியா ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தான். நீங்கள் தேவனிடத்தில் ஏதாவது ஒன்றை விண்ணப்பம் செய்யவில்லையானால் அதற்கான ஒரு காரணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி எடுத்துரைக்கும் இந்த வேதவாக்கியம் போல், நீங்கள் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும். இப்பொழுது அது முற்றிலுமாக நோக்கத்தையும் குறிக்கோளையும் சார்ந்தது. பாருங்கள், இல்லை என்றால் அது நடக்காது. புரிகிறதா? நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு சென்று அங்குதான் நம்ம அநேகர் தவறு செய்கிறோம். நாம் புறப்பட்டு சென்று இதை செய்ய எனக்கு விசுவாசம் உண்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூறுகிறோம். அப்படியானால் நீங்கள் துவக்கத்திலேயே தவறு செய்கிறீர்கள். நீங்கள் விளையாடுவதற்காக தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறதில்லை. சற்று முன்னர் நான் கூறிக்கொண்டிருந்தது போல, நீங்கள் விளையாடுவதற்காக தேவன் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்கிறதில்லை. அதனோடு விளையாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அது புனிதமானது. கர்த்தர் உங்களை அனுமதிக்கும் விதத்தில் உபயோகிக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களாயிருங்கள். அந்த ஆள் தவறு செய்கிறார், இதை அதை மற்றதை செய்கிறார் என்று நீங்கள் எவ்வளவாக அவரிடம் கூற விரும்பினாலும், தேவன் உங்களிடம் கூற சொல்லும் வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருங்கள். அதன் பின்னர் தேவன் கூறுகிற போது அப்போது நீங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் வரலாம். அது வரைக்கும் அதை குறித்து மறந்துவிடுங்கள். இன்றைய உலகம் அன்று எசேக்கியா இருந்த நிலையில் உள்ளது. அது எச்சரிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு வருகிறது. சபையும் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த காரியங்கள் எதேச்சையாக நடப்பதில்லை. அவை அனைத்துக்கும் பின்னால் அவைகள் ஏதோ ஒன்றை பெற்றுள்ளன. இப்பொழுது எசேக்கியாவுக்கு பிளவை உண்டாகி வியாதிப்பட்டிருந்தது. அது எதேச்சையாக நடக்கவில்லை. தேவன் ஏசாயாவை அங்கே எசேக்கியாவிடம் அனுப்பி அவன் மறிக்கப் போவதாக இருந்த காரணத்தால் அவன் தன் வீட்டு காரியத்தை இப்பொழுதே ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவனிடத்தில் கூற சொன்னார். அப்பொழுது எசேக்கியாவோ அழுது, நான் உனக்கு முன்பாக மன உத்தவமாய் நடந்து வந்தேன். ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக, தேவனுடைய நோக்கத்திற்காக நீர் என் உயிரை காக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று தேவனிடத்தில் கூறினான். அப்பொழுது தேவனோ தீர்க்கதரிசியிடத்தில் திரும்பி போய் அவனிடத்திலே கூறி என்றார். இப்பொழுது அது விசித்திரமான ஒன்று அல்லவா? எசேக்கியா தேசத்திலேயே மிகவும் பெரியவனாய் இருந்தார். பார்த்தீர்களா? அவன் ஒரு ராஜாவாய், ஒரு தேவபக்தி உள்ள மனிதனாய் இருந்தார். அவன் உண்மையாகவே ஒரு ஆண்மைத்தனம் கொண்ட மனிதனாய் இருந்து அவன் தேவனுக்கு முன்பாக, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து வந்தேன் என்று முறையிட முடிந்ததற்காக தேவன் அவரை அடிந்து கொள்ளவில்லை. அது முழுவதையும் கூறுவதாகும். புரிகிறதா? தேவனோ, இல்லை எசேக்கியா, நீ அவ்விதம் நடக்கவில்லை என்று கூறவே இல்லை. அவர் அவ்வாறு நடந்தார் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர், உன் வாழ்நாளை இன்னும் சிறிது காலம் நீடித்திருக்க செய்ய போகிறேன் என்றார். புரிகிறதா? உன்னுடைய வேண்டுதலை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் என்றார். பாருங்கள், ஏனென்றால் அவன் ஒரு நீதிமானாயிருந்தான். அவன் உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருந்தான். அப்படியானால் ஒன்றை செய்ய நமது நோக்கமும் குறிக்கோளும் சரியாயிருக்குமானால் நமக்கும் ஒன்றை கேட்க உரிமையுண்டு என்று நாம் உணர்கிறோம். இப்பொழுது இன்று நாம் காண்பது என்னவெனில், கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 15 அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகள் என்று நான் கூற முடியும், தேசம் முழுவதும் ஓயாமல் மனம் திரும்பு இல்லையே அழிந்து போ என்னும் எச்சரிக்கை சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் கவனியுங்கள். இன்று காலையில் என் மனைவியுடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் காலை உணவு அருந்தும் போது மேசையின் அருகில் அமர்ந்து நான் வீட்டை விட்டு புறப்படும் முன்பு பேசிக் கொண்டிருந்தேன். நான் மனைவியே என்றேன். அவள் பில்லி கிரஹாமை குறித்தும் அவருடைய மனைவியை குறித்தும் அவர்கள் எவ்விதம் பொதுவாக வாழ முயல்கிறார்கள் என்றும் பேசிக் கொண்டிருந்தார். நான், அப்படிப்பட்டவரே உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர், அவர் ஒருபோதும் அவருக்கோ ஒருவேளை கூட்டங்களில் ஒரு ஆண்டுக்கு 2 அல்லது 3 மில்லியன் டாலர்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் அவர் அதை எடுத்துக் கொள்வதில்லை. அவருடைய தர்ம நிறுவனம் அதை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்காகவும் ஒலிபரப்புக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலவிடுகிறது. பில்லி ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய 25,000 டாலர்கள் ஊதியமாக பெறுகிறார் என்று கூறினேன். அதற்கு அவளோ, அவரால் எப்படி ஆண்டுக்கு 25,000 டாலர்கள் செலவழிக்க முடிகிறது என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார், அவ்வளவுதான். வீட்டுக்காக அவர் கிரயம் செலுத்த வேண்டும் என்றும் இன்னும் மற்ற காரியங்கள் என்றும் கூறிவிட்டு எனக்கோ பில்லி கிரஹாமின் மீது அளவு கடந்த மரியாதை உண்டு. ஏனெனில் அவரிடம் ஒரு செய்தி உண்டு, அது மனம் திரும்புதலின் செய்தி என்று கூறினேன். எனக்கு தெரிந்த வரையில் தேவன் பில்லி கிரஹாமை அந்த செய்தியுடன் உபயோகித்தது போல வேறு எவரையும் இன்று இத்தேசத்தில் உபயோகித்ததில்லை என்று என்னால் கூற முடியும். அவர் ஆடித்தரமாக பேசுகிறார். அவர் அங்கு நின்று கொண்டு அரசியல்வாதிகளையும் சபை உறுப்பினர்களையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். ஆனால் அது வரைக்குமே அவர் செல்கிறார். இதோ ஓரல் ராபர்ட்ஸ் வருகிறார். அவர் மற்றொரு கர்த்தருடைய மகத்தான ஊழியக்காரன். யாரையுமே ஓரல் ராபர்ட்ஸுடன் ஒப்பிட முடியாது. அவருடைய பிடியோ விடாப்பிடி வேட்டநாய் பிடியை போன்றது. அவர் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பொல்லாத ஆவிகளை துரத்துகிறதும் சிறு சிறு உணர்ச்சிகளும் தெய்வீக சுகமளித்தலும் அது முற்றிலும் உண்மையே. அவர் பெந்தேகோஸ்தையினருக்கு ஒரு செய்தியாளர். சபை ஸ்தாபன உலகத்துக்கும் பாருங்கள், குளிர்ந்து போயுள்ள உலகத்துக்கும் ஒரு செய்தியாளர் இருக்கிறார். அதன் பிறகு நம்முடைய சொந்த சிறிய தாழ்மையான ஊழியத்தை பாருங்கள். அது இயேசு கிறிஸ்து ஏற்று வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதாய் நிற்கிறது. நீங்கள் பாருங்கள், அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? மனவாட்டியின் குழுவை அழைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? பாருங்கள், அது அந்த இரு குழுக்களிலும் இருந்து அழைக்கிறது. அது சக்கரத்திலிருந்து ஒரு சக்கரத்தை வெளியே எடுக்கிறது. நான் எதை பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? பிறகு தேவன் பில்லி கிரஹாம் பிரசங்கிக்கும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். ஓரல் ராபர்ட்ஸின் ஜபங்களின் மூலம் தேவன் பிணியாளிகளை குணமாக்குகிறார். இயேசு செய்த அதே காரியங்களையே தேவன் இக்காலத்தில் செய்து இயேசு கிறிஸ்து நேற்று வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். அது அவைகளை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அவை இந்நேரத்தின் செய்திகளாகும். இச்செய்திகள் ஒவ்வொன்றும் மனம் திரும்பு, இல்லையேல் அழிந்து போ என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றன. அது உண்மை. மனம் திரும்பு, இல்லையேல் அழிந்து போ. நம்பிக்கை ஏதும் இல்லை, அது முற்றிலும் போய்விட்டது. அவருடைய வருகை குறித்து உலகம் எச்சரிக்கப்படுகின்றது. இச்செய்திகள் ஒவ்வொன்றும் கர்த்தராகிய இயேசு வருகிறார் என்று சபை ஸ்தாபனங்களையும் எச்சரிக்கின்றன. தேவன் எப்பொழுதுமே மூன்றுகளில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உதாரணமாக, பிதா குமாரன் பரிசுத்தாவி, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் போன்றவை. அவர் மூன்றுகளில் இருக்கிறார். இப்பொழுது தேவன் பெயர் கிறிஸ்தவ சபைக்கு அளிக்கப்படும் அந்த மன திரும்புதலின் செய்தியில் இருக்கிறார். பெந்தேகோஸ்தே சபைக்கு அளிக்கப்படும் அந்த தெய்வீக சுகமளித்தல் என்னும் செய்தியில் தேவன் இருக்கிறார். மனவாட்டிக்கு அளிக்கப்படும் செய்தியில் தேவன் இருக்கிறார். புரிகிறதா? இவை அனைத்துமே ஒன்று இதற்கும், இதிலிருந்து அதற்கும், அதிலிருந்து அதற்கும் அழைக்கின்றன என்று நாம் அறிந்து கொள்கிறோம். உலகத்திலிருந்து தேவன் சபையை அழைக்கிறார். பெயர் கிறிஸ்தவ சபையிலிருந்து பெந்தேகோஸ்தைக்குள் அழைக்கிறார். பெந்தேகோஸ்தையிலிருந்து மனவாட்டியை அழைக்கிறார். புரிகிறதா? லூத்தர், வெஸ்லியை போன்றே. இப்பொழுதும் பாருங்கள், எல்லாமே பரிபூர்ணமாக இணைகின்றன. அதை குறித்து எந்த பிழையும் இல்லை. அதன் முனைகளையும், அதன் பக்கங்களையும், உட்புறத்தையும், அதன் வெளிப்புறத்தையும் எல்லாவற்றையும் நான் அலசி பார்த்து வேத வாக்கியங்களின் மூலமாகவும் அதனுடைய காலக்கிரம அட்டவணைகளின் மூலமாகவும் அது முற்றிலும் உண்மை என்பதை நாம் அறிவோம். புரிகிறதா? அது எந்த பிழையும் இல்லை. இந்த ஞாயிறு தேவனதை ஆழமாக உங்களில் பதித்து நீங்கள் ஒரு காலம் அதை மறக்காமல் இருக்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? இப்பொழுது தேவன் ஒரு நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார். அணுகுண்டுகள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. எல்லாமே ஆயத்தமாய் உள்ளது. தேவன் இது நிகழ்வதை அனுமதிக்கும் முன்பு அவர் சோதோமில் செய்தது போல அதை விட்டு வெளியே வா, ஆயத்தப்படும், ஏதோ ஒன்று நிகழப்போகின்றது என்று அழைப்பு விடுக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஜலப்பிரளயத்துக்கு முன்பிருந்த பாவம் நிறைந்த அந்த மகத்தான உலகத்தை அழிப்பதற்காக தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்புவதற்கு முன்பு அந்நாளைப் போல இந்நாள் உள்ளது என்று இயேசு தெளிவாக கூறியுள்ளார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஸ்திரீகள் எவ்விதம் தாறுமாறாக நடந்து கொண்டனர், அவர்கள் பெண் கொண்டனர், பெண் கொடுத்தனர். அது மட்டுமல்ல, பெரிய விஞ்ஞான சாதனைகள், கல்வி அறிவு பெற்ற வேலைகள், புத்தி கூர்மை உள்ளவர்களின் பக்கம் சேர்ந்து கொண்டு அந்த சிறிய எளிய மந்தை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க வரப்போகும் நியாயத்திற்கிலிருந்து தப்பிக்க காத்துக் கொண்டிருத்தல். தேவன் அந்த நியாய தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பு அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவர் எசேக்கியாவுக்கு செய்தது போல அவர் ஆயத்தப்படும் ஆயத்தமாய் உள்ளது என்றார். நோவா அந்த நேரத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். யோவா ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். அது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக விடுவிக்கப்படும் கிருபையின் அழைப்பாயிருந்தது. நியாயத்தீர்ப்பு நேரம் வருவதற்கு முன்பு நினைவே பட்டணத்தால் அறிவிக்கப்பட்டன. தேவன் நினைவையை நோக்கி பார்த்து, இந்த காரியங்கள் எனக்கு சஞ்சலத்தையும் சலிப்பையும் உண்டாக்குகின்றன என்றார். நான் புரிந்து கொள்வது என்னவெனில், அந்த பெரிய அஞ்ஞான புறஜாதி உலகம், அவர்களுடைய பட்டினம், அக்காலத்தில் அவை பட்டினம் என்று அழைக்கப்பட்டன. இப்பொழுது தேசங்கள் ஜனத்தொகை பெருகின பிறகு அவை தேசங்கள் என்று
அழைக்கப்படுகின்றன.
அவர் இந்த மகத்தான பட்டினம் முழுவதும் பாவத்தால் இறைந்திருக்கிறது என்றார். தேவன் நியாயத்தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பு அதை விட்டு வெளியே வா, சரிப்படு என்னும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை அனுப்பினார். கவனியுங்கள், தீர்க்கதரிசியோ இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதை தவிர வேற ஒன்றையுமே கூறவில்லை. ஓ, இதை ஜனங்களுக்கு எடுத்துக் கூறுவது போன்ற செயல் சில சமயங்களில் எவ்வளவு கடினமாய் உள்ளது. தீர்க்கதரிசி கவனமாயிராவிடில் அவன் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்வார். ஏனெனில் அவன் ஒரு பக்கம் போய் அதை எளிதாக்க முயன்று இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் ஒப்புரவாகி விடுவார். ஆனால் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்ற உண்மையான தீர்க்கதரிசியோ எதன் பேரிலும் ஒப்புரவாகாமல் இதை முற்றிலுமாக நேர்கோட்டில் வைக்க வேண்டும். அவர் எலியாவின் ஆவியை அதிகமாக உபயோகிக்க காரணம் என்னவெனில், பாருங்கள், அந்த ஆவி அவருடைய கட்டளைகளை அப்படியே செய்து நிறைவேற்றினது. உங்களுக்கு புரிகிறதா? பாருங்கள், அவர் என்ன உரைக்க கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றினது. அது எப்பொழுதும் வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள் என்பதாயிருந்தது. புரிகிறதா? அது எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வந்தது. இப்பொழுது நினைவே பாவத்தால் நிறைந்திருந்தது என்று கண்டறிகிறோம். அது புறஜாதி உலகமானதால் தீர்க்கதரிசி தயக்கமாயிருந்தார். பாருங்கள், அது ஒரு புறஜாதி தேசம், புறஜாதி மக்கள் அவனுடையவர்கள் அல்ல, எபிரேயர்கள் அல்ல, அவர்களோ புறஜாதிகள். நினைவே ஒரு சிறந்த வணிக கப்பல் துறைமுகமாயிருந்தது. மீன்பிடிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெற்றது. ஜனங்களோ மீன் பிடித்தனர். அது பாவம் பெருகின நாடாக இருந்திருக்க வேண்டும். நிறைய பணம், பணம் எங்கு ஏராளமாய் உள்ளதோ அங்கு பாவமும் வன்முறை சம்பவங்களும் பெருகியிருக்கும் என்பது இக்காலத்து பொதுவான அபிப்பிராயமாகும். தேவனோ அதை குறித்து சலிப்படைந்தார். எனவே அவர் அத்தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். எனவே அவர் தீர்க்கதரிசியிடம், நீ நினைவேக்கு சென்று அதற்கு விரோதமாய் கூக்குரலிட்டு இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் அழிக்கப்பட உள்ளது என்று சொல் என்றார். இப்பொழுது யோனாவோ, உங்களுக்கு தெரியுமா, நான் தொல்லையில் மாட்டிக்கொள்வேன் என்று எண்ணிக்கொண்டான். எனவே அவன் அதிக லட்சியம் உள்ளவனாய் இருக்க விரும்பினான். எனவே ஒரு சிறு விடுமுறைக்கு செல்லலாமே என்று கருவி தர்சீசுக்கு போனான். நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், 40 நாட்கள் மாத்திரமே இருந்தன. பார்த்தீர்களா? எனவே செய்தியோ மிகவும் அவசரமானது. காலம் சமீபமாயிற்று. நீங்கள் மற்றவர்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பது இளங்களை பட்டம் பெற்று ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க நினைக்காதீர்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. இன்றைய ஜனங்களிடம் காணப்படும் விஷயம் என்னவெனில், அவர்கள் பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டி பெரிய காரியங்களை கொண்டிருக்க முனைகிறார்கள். கிருபையானது என்ன? நாம் கர்த்தருடைய வருகை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் நமக்கு பள்ளிக்கூடங்கள் எதற்கு? நமக்கு தேவனிடத்தில் மனம் திரும்புதலே அவசியமாக உள்ளது. புரிகிறதா? ஹட்சன் டெய்லர் அவர்கள் அந்த இளம் மிஷனரி பையனிடம் கூறியது போல, ஒரு சீனாக்கார இளைஞன் அவரிடம் வந்து, திரு டெய்லர் அவர்களே, கர்த்தராகிய இயேசுவை அவருடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் 10 படித்து என் பட்டங்களை பெற்றுக் கொள்ளட்டுமா என்று கேட்டானா? அதற்கு அவரோ, மகனே, பட்டங்களுக்காக காத்திருக்காது. மெழுகுவத்தி பற்ற வைக்கப்பட்டிருந்தால் அதை போய் சொல், அதை போய் சொல், பட்டங்களுக்காக காத்திருக்காது. வேண்டாம், நீ பட்ட படிப்புகளை முடிப்பதற்கு முன்பு பாதி எரிந்து போயிருப்பாய் என்றாராம். அது பற்ற வைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு வேறென்றும் தெரியவில்லை என்றால், அது எப்படி பற்ற வைக்கப்பட்டது என்பதை எடுத்துக் கூறுவோமாக. வேறொருவரின் ஸ்தானத்தை அல்லது வேறொரு இடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். அதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் சத்தியம் என்று அறிந்துள்ளதை எடுத்துக் கூறுங்கள். இவ்வகையில் தான் அது என் மேல் வந்தது. அப்போது இப்படித்தான் நான் அதை குறித்து உணர்ந்தேன் என்று கூறுங்கள். அதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தெரியாமல் போனால் தெரிந்ததை கூறுங்கள். நாம் புறப்பட்டு செல்வோமாக. செய்தியோ அவசரமானது, காலம் சமீபமாயிற்று. ஏசாயா அந்த பிளவையை வைத்துக் கொண்டு அவன் எப்படி சமாளிக்கிறான் என்று நான் முதலில் பார்க்கட்டும். அவன் எப்படி என்று கூறியிருந்தால் பாருங்கள். தேவனோ அவனிடத்தில், இப்பொழுது அங்கு போய் அதை சொல் என்றார். பார்த்தீர்களா? அவர் யோனாவிடமும் போக சொன்னார். ஓஹோ, என்ன! யோனா ஆழ்கடலில் சென்ற போது அவருடைய கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டது. அவர்கள் பாய்மரத்தை உயர்த்தினார்கள். கப்பலோ சுழலத் தொடங்கினது. இது என்ன விஷயம் என்று அங்கே அவர்கள் வியப்பு சொன்னார். ஆனால் அவர்களால் அதை கண்டறிய முடியாமல் போயிற்று. கப்பலுக்குள் தண்ணீர் நிறைந்து விட்டது போல் தோன்றிற்று. ஒவ்வொரு மனிதனும் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டார். முதலாவதாக என்ன தெரியுமா? யோனாவோ விடுமுறையை கழிக்க போய்க் கொண்டிருந்தான். எனவே அவன் நன்கு உறங்கலாமே என்று எண்ணிக்கொண்டான். அவன் கப்பலின் அடித்தளத்துக்கு சென்று கால்களை உயர்த்தி வைத்துக் கொண்டு உறங்கியிருப்பான். அப்பொழுது ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஓ சோம்பேறியே, எழுந்திருந்தும் தேவன் நோக்கி கூப்பிடு என்றார். எது தவறாய் போனது என்று யோனா அறிந்து கொண்டார். அவ்வாறே இன்றைக்கும் எது தவறாய் உள்ளது என்பதை ஒவ்வொரு மனிதரும் அறிந்திருக்கிறார். புரிகிறதா? அப்பொழுது அவனோ, இது என்னுடைய தவறினால் உண்டானது, என்னுடைய கைகளை கட்டி என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது இந்த கஷ்டம் நீங்கிவிடும் என்றான். அவர்களோ நற்பண்பு கொண்டவர்களாக இருந்தபடியால் அவ்விதம் செய்ய அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் அவன் தீர்க்கதரிசி என்றும் அவன் என்ன கூறுகிறான் என்பதையும் அறிந்திருக்கிறான் என்றும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் அவனோ, நான் முதலில் விடுமுறையை கழிக்கலாமே என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் தேவனோ, நான் விடுமுறை கழிப்பதை விரும்பவில்லை, அங்கு நான் சென்றாக வேண்டும், நான் செய்ய வேண்டிய ஒரு படி உண்டு, நான் போவதற்கு முன்பு சிறிது செய்தியோ அவசரமானது, அங்கு நான் அடைந்தாக வேண்டும் என்றான். நான் யூகிக்கிறேன், ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட மீன் யோனாவை விழுங்கி அவனை வயிற்றில் கொண்டவுடனே அது எதிர் திசையில் திரும்பி தண்ணீரை நாலா பக்கங்களிலும் வாரியடித்து வேகமாக நினைவேயை நோக்கி நீந்து சென்றிருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட மீனுக்குள் தேவன் அந்த செய்தியை கொண்டு சென்றார். அது வேகமாக நினைவேயை நோக்கி சென்றது. ஏனெனில் அதற்குள் செய்தியாளன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தவறான கப்பலில் ஏறினான். ஆனால் தேவனோ அவனுக்காக ஒரு கப்பலை ஆயத்தம் செய்து கொடுத்தான். ஆகையால் உங்களுக்கு தெரியுமா, நாம் மாத்திரம் தேவனுக்கு செய்து கொடுத்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். புரிகிறதா? வழி இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுவார். அவரே வழி. பாருங்கள், இன்றுள்ளது போல செய்தியோ முற்றிலும் அவசரமாக இருந்தால் தேவன் ஒரு வழியை அருளுகிறார். நாம் மறுபடியும் என்ன காண்கிறோம் என்றால், ஆமோஸ், நான் இந்த ஆமோஸின் பேரில் பிரசங்கித்திருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதாவது ஆமோஸின் வரலாற்றை படிக்க விரும்பினால் அது மகத்தான. நீங்கள் ஆமோஸின் வரலாற்றை படியுங்கள். ஆமோஸ் முதலாம் அதிகாரம், நியாய தீர்ப்பு, பாவத்தை தாக்குவதற்கு முன்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கு அவன் மற்றொரு மாதிரியாக இருந்தான். இப்பொழுது அவர் எச்சரிக்கை விடுக்கவிருந்த அந்த பட்டணத்தில் யூத கூட்டத்தினர் இருந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரு விதமாக வழி விலகி இருந்தனர். அது ஒரு பெரிய சுற்றுலா ஸ்தலமாக விளங்கியது. இன்று காலையில் அவரை குறித்த விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். அவனுடைய வழுக்கை மண்டையோடு மலையின் உச்சியை அடைந்து அவனுடைய சிறிய வயோதிக கண்கள் அந்த மகத்தான தேசத்தின் பாவத்தை கண்டபோது குறுகியிருக்கும் என்று நினைக்கிறேன். அவனுடைய வெள்ளை தாடியை அவன் தன் விரல்களினால் இப்படி வருடியிருப்பான். என்னே ஒரு காரியம். ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த தீர்க்கதரிசிகளை யாருமே அறியார்கள். அவர்கள் எங்கிருந்தோ எழும்பி அதே விதமாக சென்று விடுகிறார்கள். ஆனால் ஆமோஸ் நகரத்துக்குள் சென்று கர்த்தர் உரைக்கிறதாவது, மனம் திரும்புங்கள், இல்லையே அழிந்து போங்கள். தேவன் இந்த ஸ்தலத்தை அடித்து போடுவார். அவர் பூமியிலிருந்தே இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு விடுவார். நீங்களோ உங்கள் சத்துருவுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். உங்கள் சத்துருவுடன் நீங்கள் சமாதானமாக இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அசிரியர்களோ தங்கள் சேனைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் ஒருமித்திருந்தால் ஒழிய நடந்து செல்ல முடியாது. அவ்வளவுதான் என்றான். நாம் தாமே பிரிந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் உலகத்திலிருந்து பிரிந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரே நேரத்தில் நாம் உலகத்துடனும் தேவனுடனும் வாழ தலைப்படக்கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு வேஷத்தை தரித்துக் கொண்டு தேவனோடு வாழ முடியாது. நீங்கள் இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றுடன் வாழ வேண்டும். நீங்கள் இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றை விசுவாசிக்க வேண்டும்.
Now we find out that this Amos, he certainly
இந்த ஜனங்கள் மறந்திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு ஜனங்களின் மேல் வருவது நிச்சயம் என்று ஆமோஸ் முன்னுரைத்தார் என்று நாம் காண்கிறோம். என்ன அது எவ்வளவு நன்றாக நமது நாளோடு பொருந்துகிறது. இந்த மகத்தான நகரத்தை நாம் மறுபடியும் பின்னிட்டு நோக்கி பார்க்கும் போது அதன் பொருளாதாரம் சிறந்த நிலையில் இருந்தது. அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. அது செழித்திருந்தது. அவர்கள் செழிப்புற்றிருந்த காரணத்தால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்ததாக எண்ணிக்கொண்டிருந்தனர். செழிப்புக்கு தேவன் எப்பொழுதுமே காரணர் அல்ல என்று அவர்கள் கண்டுகொண்டனர். இல்லை, தேவனோ சில நேரங்களில் சபைகளில் செடிப்புண்டாகும் போது அது அவர்களை தேவனிடத்திலிருந்து அகற்றிவிடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமயம் தேவன் இஸ்ரவேலரை நோக்கி, நீ வயலில் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை சிலத்தினால் முழுக்காட்டி உள்ளே கொண்டு வந்தேன், அவருடைய சொந்த பிள்ளையாயிருக்க. ஆனால் நீயோ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியான போது நீ வழிபோக்கருடன் தேசித்தனம் பண்ணினாய் என்றார். புரிகிறதா? நீ ஏழையும் தரித்திரவுமாய் இருந்த போது என்னை சேவித்தாய். நானோ உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஏராளமாக கொடுத்த போது நீயோ சோரம் போனாய். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் என்ன காண்கிறோம் என்றால், இந்த தீர்க்கதரிசி ஆமோஸ் அந்த தேசத்திற்கு விரோதமாய் கூக்குரலிட்டான். அவன் ஒரு ஏர் உழவன். ஆனால் அவன் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்கள் தேவனோடு சரியாக ஆகாவிட்டால் அவர்கள் கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டுள்ள அவர்களுடைய சத்ருவே அவர்களை அழித்து போடுவான் என்றான். பெருமையுள்ள நமது அமெரிக்காவும் தேவ கோபாக்கிரைக்கு தப்பித்துக் கொள்ளப் போவதில்லை என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். இங்கு நான் ஒரு நாள் பேசினது போல இங்குதான் நான் அதை குறித்து பேசினேன் என்பது உறுதி. எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு தெரியும், இனிமேல் முன்னேறக்கூடிய ஒன்றையுமே என்னால் காண முடியவில்லை. நீங்கள் இனி அரசியலில் முன்னேற்றம் செய்ய முடியாது, அதுவோ போய்விட்டது. சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் செய்ய முடியாது, ஏனெனில் மிகவும் ஒழுக்க குளச்சலாகிவிட்டது. அதை நீங்கள் முன்னேற்றம் செய்ய முடியாது. நீங்கள் எதிலுமே நம்பிக்கை வைக்க முடியாது. சபை குறித்து என்ன நல்லது? சபை குறித்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது சம்பிரதாய முறையாகி சீர்குலைந்து விட்டது. அவர்கள் ஒரு பானை கொடுக்காக தங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுவிட்டார்கள். அவர்கள் நியாயத்திற்கே காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்தை கடந்து சென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காண்பித்தும் அவர்களோ அவருடைய கிருபையை தொடர்ந்து உதறி தள்ளிவிட்டனர். அவர் தம்மை உறுதிப்படுத்தி அவருடைய மகத்தான உறுதிப்படுத்தலின் மூலம் அவர் இந்நாளில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களோ இன்னமும் அதை புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றனர். புரிகிறதா? இப்போது ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதுமே தேவனிடம் அப்படி செய்து கொண்டிருக்க முடியாது. பாத்தீர்களா? சரி, நாம் காண்பது என்னவெனில் அவர் முதலாவதாக தமது தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கையுடன் அனுப்புகிறார். அவர் தமது வழியை காரியங்களை செய்கிற தம்முடைய முறையை மாற்றிக் கொள்வதில்லை. அவர்களை அவர் எச்சரிக்கும் போதே தாக்குவதில்லை. நீங்கள் இந்த மேற்கோளை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் ஒரு எச்சரிப்பை தருகிறார், ஆனால் அவர் எச்சரிக்கும் அதே நேரத்தில் தாக்குவதில்லை. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவர் எச்சரிக்கை அனுப்பும் போதே தாக்காததால் தீர்க்கதரிசியோ பரிகசிக்கப்படுகிறான். அவர்கள், நீ அதை பெற்றுக் கொள்ளவில்லை, இதை போய் சொன்னால் நீ சொன்னது உண்மையல்ல என்று கூறுகிறார்கள். அதே விதமாகவே அவர்கள் ஏசாயாவையும் கூட சொல்லியிருப்பார்கள். அவன் ராஜாவிடம் சென்று நீர் மறிக்கப் போகிறீர் என்று தீர்க்க தரிசனமாக கூறிவிட்டு மறுபடியும் வந்து இல்லை, அவர் உயிர் வாழப் போகிறார் என்று கூறினதை குறித்து அவன் என்ன நினைத்திருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? யோனா தெருக்களின் வழியாக சென்று ஓ, இந்த பட்டணம் இத்தனை நாட்களுக்குள் 40 நாட்களுக்குள் அழிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு தேவனோ அதை செய்யாமல் இருந்தாரே, அதை குறித்து என்ன? பாருங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும், தேவன் எச்சரிக்கும் போது அவர் தாக்குவதில்லை. ஆனால் ஒரு காரியம், அப்பொழுது தீர்க்கதரிசி கேலி செய்யப்படுகிறார். அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்ட உறுதிப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்து தேவனுடைய அடையாளங்கள் அவரை உறுதிப்படுத்துமானால் அப்பொழுது தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தப்படுவான் என்று தேவன் உரைத்துள்ளார். இந்த மனிதர் அவ்விதமே இருந்தனர். பாருங்கள், அப்படியானால் அது அவனுடைய வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தை, அது நிறைவேறும். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். அதை நிறுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று மாத்திரமே, அது விரைவாக மறந்திரும்புதலே. கவனியுங்கள், ஆமோஸ் தன் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை காண உயிரோடு இருந்தார். ஆனால் ஆமோஸ் அந்த நகரத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அது எப்படி நடக்கப் போகிறது என்றும், எவ்வாறு சீரியர்கள் அதில் நுழைந்து அதை கைப்பற்றும்படி தேவன் செய்வார் என்றும், அவர்களுடைய கேடான வழிகளை எவ்வாறு அவர்களை தின்று போடும் என்று உரைத்தான். ஏன், நான் நினைக்கிறேன் அது இப்பொழுது உரைக்கப்படுமானால், நான் வேத வாக்கியங்களை இங்கே ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சரியாக கணக்கிட்டிருந்தால் ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நிறைவேறினது. இப்பொழுது நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? ஆமோஸ் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பு ஒரு முழு சந்ததியே கடந்து சென்றது. ஆனால் இங்கே நீங்கள் படிப்பில்லையானால் அவன் உரைத்த தீர்க்க தரிசனம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறினதாக அது கூறுகிறது. புரிகிறதா? யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எழுதினவைகளை கண்டார். அது அவருடைய காலத்தில் நடக்கவில்லை, ஆனால் அது அப்படியே நிறைவேறி வருவதை நாம் காண்கிறோம். புரிகிறதா? தானியேல் அவனுடைய காலத்தை குறித்தும் படிப்படியாக வரப்போகும் காலங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அவை நிறைவேறுவதை காண அவர் உயிர் வாழவில்லை. அவர், தானியேலே, முடிவு வருமட்டும் போயிரு, இந்த புத்தகத்தை முத்திரை போடு, இடைப்பாரி கொண்டிரு, ஆனால் அந்த நாளிலே நீ எழுந்திருப்பாய் என்றார். பாருங்கள், நீங்கள் எப்பொழுதுமே, அதாவது தேவன், அதாவது தீர்க்க தரிசனம் உரைத்தவுடனேயே தாக்குவதில்லை. நான் சொன்ன வண்ணமாக ஆமோஸ் உரைத்த தீர்க்க தரிசனம் 50 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது. ஆனால் அது நிறைவேறிற்று. ஒரு தீர்க்கதரிசி வேதத்தில் காணப்படுபவர், ஒரு உண்மையான அசலான தீர்க்கதரிசி ஒரு விசேஷித்த நபர். விசேஷித்தவன் என்று சொல்லும் போது அவன் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர் என்று, ஆனால் அவருக்கு விசேஷித்த பணி ஒன்று. புரிகிறதா? அவன் விசேஷித்த கட்டளை பெற்றுள்ளதா? அதை செய்ய அவன் விசேஷித்தவனாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வழக்கமாக இருப்பதை விட சிறிது வேறு விதமாக. தேவன் தமது தீர்க்கதரிசிகளை ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டுள்ளது போன்றே அது உள்ளது. கழுகு ஒரு விசேஷித்த பறவை, அது பறவைதான். ஆயினும் அது சிறப்பான பறவை. அது மற்ற பறவைகளை விட அதிக உயரத்தில் பறக்க முடியும். அது மற்ற பறவைகளை விட உயரத்திலிருந்தே உற்று நோக்க முடியும். அது உயர பறப்பதற்கென அதன் உடலமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். அது உயர பறந்த பிறகு அதனால் காண முடியவில்லை என்றால் அவ்வளவு உயர பறப்பதனால் அதற்கு என்ன பயன் புரிகிறதா? எனவே அது சிறப்பான உடலமைப்பு கொண்ட ஒரு பறவையாக இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? அது பருந்து இனத்தை சேர்ந்த ஒரு பறவை. கிழித்து தின்ன அதற்கு அழகு உள்ளது. அது என்ன தின்னும் என்றால் அவைகளில் பல தோட்டிகள் கழுகுகளிலேயே 40 வெவ்வேறு வகைகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பாருங்கள், சபைக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் ஒரு விசேஷித்த நபர். அவர் ஜனங்களுடைய மீன் சந்தனைகளை சமாளிப்பதற்கான அமைப்பு கொண்டவராயிருக்கிறார். அவர் சுமை சுமப்பவராயிருக்கிறார். அவர் குழுவின் காளையாயிருக்கிறார். அவர் அமர்ந்து கொண்டு, அதாவது யாராகிலும் ஒருவருக்கு வேறொருவருக்கு எதிராக ஏதாகிலும் இருக்குமானால் அந்த இரு குடும்பங்களுடன் உட்கார்ந்து யாருடைய பக்கமும் சாராமல் நியாயத்தை எடுத்து கூறி அவர்களை மீண்டும் இனிமைக்கு கொண்டு வரக்கூடியவர். புரிகிறதா? அவர் ஒரு மேய்ப்பன். அவர் காரியங்களை எப்படி கவனித்துக் கொள்வது என்று அறிந்திருக்கிறார். சுவிசேஷகர் ஒரு விசேஷித்த மனிதன். அவர் தீப்பந்து போல் எரிந்து கொண்டிருப்பவர். அவர் ஒரு நகரத்துக்குள் பிரவேசித்து அவருடைய செய்தியை பிரசங்கித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்துக்கு செல்கிறார். பாருங்கள், அவர் ஒரு விசேஷித்த மனிதன். போகர் ஒரு விசேஷித்த மனிதன். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியினால் தேவனுடைய வார்த்தைகளை ஒன்று சேர்க்கிறார். மேய்ப்பன் அல்லது சுவிசேஷகர் இவர்களில் ஒருவரும் கூட அவருடன் கூட ஒப்பிட முடியாது. அதன் பின்னர் அப்போஸ்தலன் ஒரு விசேஷித்த மனிதன் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் ஒழுங்குபடுத்துபவர். அவர் காரியங்களை ஒழுங்குபடுத்த தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். தீர்க்கதரிசி ஒரு விசேஷித்த மனிதன். ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. தீர்க்கதரிசியின் வாழ்க்கை எவ்வாறு உருவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவனுடைய உள்ளுணர்வும் முதல் உணர்வும் ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருப்பதால் அவன் சொப்பனம் காண உறங்க செல்வதில்லை. அவன் விழித்திருக்கும் போதே அதை காண்கிறான். புரிகிறதா? இப்பொழுது அது தேவன் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் உள்ளது. பாருங்கள் என்ன சம்பவிக்கிறது என்று தீர்க்கதரிசி காண்கிறார். ஒரு தீர்க்கதரிசி இனிமேல் சம்பவிக்க போகிறவர்களை முன்கூட்டியே காண்கிறார். பாருங்கள், அவன் தேவனுடைய கோபகலசத்தை அது முழுமையாக நிரப்பப்படுவதற்கு முன்பே காண்கிறான். பார்த்தீர்களா? அவன் உரைக்கிறதாவது நீங்கள் மறந்திருப்பாவிட்டால் தேவன் இந்த நகரத்தை அடித்து போடுவார் என்று சொல்ல முடியும். ஏன்? அவன் ஒரு கழுகு. அவன் வெகு தூரம் உயர பறக்கிறான். அந்த உயரத்தில் இருந்து அவன் பார்க்கும் போது தேவனுடைய கோபகலசம் உயர்த்தப்படுவதை காண்கிறான். அதைத்தான் தீர்க்கதரிசி நோக்குகிறான். அவனுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பதில்லை. அவன் தூரத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கிறான். அதை பார்த்துவிட்டு அவன் அது வருகிறது என்கிறான். அவன் மிக உயரச் சென்று அங்கிருந்து அவனால் அந்த நிழலை காண முடிகிறது. அவனோ இருள் பூமியை மூடும் என்கிறான். அவன் போதிய அளவு உயரத்தில் இருப்பதனால் இப்பொழுது சூரியன் பிரகாசித்த போதிலும் வரப்போகும் அந்த இருளை அவனால் காண முடிகிறது. அவன் காண்கிறதை அவன் உரைக்கிறான். அது இப்பொழுது இங்கில்லை, ஆனால் அது எச்சகம் இங்கிருக்கும். அது உண்மை. அது இங்கிருக்கும் காரிருள் சிறங்களை மூடுதல் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அது வரப்போகிறது என்பதை அவன் அறிகிறான். ஆயினும் அவன் அதை இப்பொழுதே காண்கிறான். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தரிசியாகிய ஆமோஸ் இருளையும் நியாயத்தீர்ப்பையும் கண்டான். சிரியா தன் ரகங்களுடன் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு ஜனங்களை பட்டயத்தால் வெட்டுவதை அவர் கண்டான். அவரோ அது வருவதை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் வருவதை கண்டார். அது நடப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் தீர்க்கதரிசியானதால் ஆவிக்குள் உயர்த்தப்பட்டு அதை தூரத்தில் கண்டான். பாருங்கள், அந்த கலசம் நிரப்பப்படுவதற்கு முன்பே அது நிறைந்திருப்பதை அவன் கண்டான். ஆபிரகாமை போல தேவனோ ஆபிரகாமிடத்தில் உன் சந்ததியா இருந்த தேசத்தில் 400 ஆண்டுகள் பரதேசிகளாக இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களை நான் பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வருவேன். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். புரிகிறதா? அந்த கலசம் நிறைந்துவிடும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவரோ தன் தீர்க்கதரிசியுடன் பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அவர்கள் எவோரியரின் கலசத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய அக்கிரமமோ இன்னும் நிறைவாகவில்லை. அதை குறித்து இப்பொழுது ஒன்றும் சொல்லாதே, பேசாமல் இரு. ஆனால் அது நடக்கும் என்றார். அவர்களுடைய கலசம் நிறையும் போது 400 ஆண்டுகளாக இருக்கும். அப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக அவர்களை வெட்டுக்கடிகளைப் போல வெளியே தோற்று விடுவேன். உன் சந்ததியார் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்வேன் என்றார். ஆமென். அதுதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்பொழுது தீர்க்கதரிசி தன் தரிசனத்தை குறித்து பேசுகையில் அது கோபமோ அல்லது சுகம் பெறுதலோ என்னவாயினும் அது நிறைவேற தாமதிக்க கூடும். ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தினால் அதை உரைத்தால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். புரிகிறதா? அது உங்களுக்காக அவன் உரைக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கலாம். அவர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூறலாம், உங்களால் அதை காண முடியாது. நீங்களோ அது எப்படி முடியும்? அவர் கர்த்தர் உரைக்கிறதாவது இது நடக்கப் போகிறது, அது நடக்கப் போகிறது என்கிறார். இது நடக்கவே இல்லை, அந்த மனிதர் தவறாயிருக்கிறார் என்று கூறலாம். நீங்களோ அதை அவிசுவாசித்தால் நியாயந்திருக்கப்படுவீர்கள். ஆனால் அது எப்படியும் சம்பவிக்க போகிறது. பாருங்கள், அது நடந்தே ஆக வேண்டும். அது தாமதித்தாலும் அதன் காலத்தில் அது விளங்கும். அது ரட்சகமாய் வரும் என்று வேதம் உரைத்துள்ளது. தீர்க்கதரிசியோ நோக்கி பார்த்து ஏதோ ஒன்றை காண்கிறான். அவர் எதை நோக்குகிறாரோ அதை குறித்து பேசுகிறான். அவன் உங்களதை பற்றியோ அல்லது நீங்கள் இப்பொழுது எப்படி காணப்படுகின்றீர்கள் என்பதை பற்றியோ சிந்திப்பதில்லை. என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அவன் காண்கிறான். அவன் அதை பேசுகையில் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமானால் அது ஏற்கனவே உரைக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் உள்ள எதுவுமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. பாருங்கள், அது உண்மை. தேவன் மாத்திரமே அதை நிறுத்த முடியும். கவனியுங்கள், இப்பொழுது நாம் கண்டறிவது என்னவெனில், அவன் தன் தரிசனத்தை உரைக்கிறான், தீர்க்கதரிசி அவிதம் செய்கிறான். இப்பொழுது சில நேரங்களில் அவன் நன்மையானவைகளை பேசுகிறான். நீங்கள் சுகமடை போவதை குறித்து பேசுகிறான். சரி, நீங்களும் அது நடக்கவே முடியாது, நான் சிறிது கூட தேரவில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது அது என்ன செய்கிறது? அது தேவனுடைய நியாய தீர்ப்பை உங்கள் மேல் கொண்டு வருகிறது. அது உண்மை. பாருங்கள், நீங்கள் விசுவாசித்தால் உங்களை ரட்சிப்பதாக இயேசு வாக்களித்துள்ளார். அதை நீங்கள் விசுவாசிக்காமல் போனால் அது உங்களுக்கு நடக்காது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். புரிகிறதா? அது எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது உங்களுக்கு தேவன் பேரில் அல்லது உங்கள் தீர்க்கதரிசியின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை அளிக்கிறது. புரிகிறதா? அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இங்கு நாம் கண்டறிவது என்னவெனில், இந்த தீர்க்கதரிசிகள் உரைத்தனர், அவர்கள் உரைத்தவை நிறைவேறின. தேவ கோபாக்கினை ஜனங்கள் மேல் ஊற்றப்படும் போது ஒரு காரியம் மாத்திரமே, அதாவது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அந்த தீர்க்கதரிசி உரைத்திருந்தால், தேவனுடைய கரத்தை நிறுத்தக்கூடியது ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் தேவனுடைய பேரில் மனம் திரும்புதல். அது அவருடைய கோபத்தை நிறுத்துகிறது. இப்பொழுது அதற்காக காத்திருக்காதீர்கள், இப்பொழுதே அதை செய்யுங்கள். தேவன் ஒன்றை கூறுவாரானால் நீங்கள் அதை உடனே செய்யுங்கள். எசேக்கியா அதை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில், அதாவது அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான், ஆனால் தேவன் எசேக்கியாவே, உன் நேரம் வந்துவிட்டது, உன்னை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும், அவிதம் நான் செய்ய வேண்டும், உன்னை நான் மேலே எடுத்துக் கொள்ள போகிறேன், உன் வீட்டு காரியம் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகின்றார். அவனோ, கத்தாவே, அதை செய்ய எனக்கு 15 ஆண்டுகள் பிடிக்கும் என்றான். பார்த்தீர்களா? இப்பொழுது நான் போகப் போகிறேன் என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த எனக்கு 15 ஆண்டுகள் பிடிக்கும். என்னால் இப்பொழுதே அதை செய்ய முடியாது. அதை செய்ய எனக்கு நேரமில்லை. என்னால் அதை செய்து முடிக்கவே முடியாது. கத்தாவே, நான் இன்னும் 15 ஆண்டுகள் வாழட்டும், இப்பொழுது இவைகளை என்னால் செய்து முடிக்க முடியும், இல்லையெனில் என்னுடைய வீட்டு காரியங்களை என்னால் ஒழுங்குபடுத்த முடியாது என்றார். பாருங்கள், தேவனுடைய கட்டளையோ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்பதாயிருந்தது. எசேக்கியா, இந்த ஆண்டில் அதை என்னால் செய்து முடிக்க முடியாது, அதற்கு எனக்கு நேரம் பிடிக்கும், இதை நான் எடுத்துக்கொண்டு இதனுடன் சமரசமாகி இதை அந்த ஆளிடம் கொண்டு செல்ல வேண்டும், அதை செய்ய எனக்கு 15 ஆண்டுகள் பிடிக்கும், அதற்காக என் உயிரை எடுத்துக் கொள்ளாமல் விட்டுக்கொடும், எனக்கு சிறிது நேரம் தாரும் என்றான். பார்த்தீர்களா? அப்பொழுது தேவனோ, நான் தயவு காட்டுவேன் என்றார். ஆனால் அவன் எப்படியும் மறிக்க வேண்டியவனாக இருந்தான். நீங்கள் பாருங்கள், அதன் பிறகு அவன் தன் நேரத்தை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் அவன் பின்மாற்றம் அடைந்தான். புரிகிறதா? அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமலேயே போய்விட்டிருந்தால் அவருக்கு நலமாயிருந்திருக்கும். அது உண்மை. அவனுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த அவர் அவனுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் அதிகமாக தந்தார். ஏனெனில் விரைவாக அவன் என்ன செய்தான்? அவரோ, கத்தாவே, நான் தாமதமாக காரியங்களை செய்வோம், இதை செய்ய எனக்கு 15 ஆண்டுகள் தேவை, என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எனக்கு நீர் கட்டளையிட்டீர். எனக்கு இங்கே கடன் உள்ளது, அதை 15 ஆண்டுகளுக்கு முன்பு அடைத்திருக்க முடியாது. எனக்கு இங்கே அது உள்ளது, அங்கே அது உள்ளது, இவர்களை நான் செய்ய வேண்டும் என்று கூறினான். அவன் தேவபக்தி உள்ள மனிதன். தேவனுடைய வார்த்தை எப்படியும் நிறைவேறியே ஆக வேண்டும். ஆனால் அவனோ அந்த காலத்தை சிறிது அதிகமாகவே இரட்டிக்கொண்டான். பாருங்கள், அந்த காலத்தின் போது அவன் ஒரு பாவம் செய்தான். அவரோ அதை அவன் மேல் வரப்பண்ணாமல் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். இப்பொழுது விரைவாக மனந்திரும்புதல் கோபாக்கினையை சிறிது காலம் நிறுத்தி வைக்கிறது என்று நாம் கண்டறிகிறோம். நாம் நினிவேயில் கண்டறிவது என்னவெனில், தேவன் யோனாவிடம் அந்த பட்டணத்துக்கு சென்று அதற்கு விரோதமாக கூக்குரலிட்டு அவர்களிடத்தில், நீங்களோ, அதாவது இன்னும் 40 நாட்களில் இது கவிழ்க்கப்பட போகிறது என்று சொல் என்றார். என்ன, அவர்கள் மனந்திரும்பினார்களா? அந்த தீர்க்கதரிசி தெரிவின் வழியாக நடந்து வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது, இந்த இடம் இன்னும் 40 நாட்களில் தவிர்க்கப்பட்டு போகுமே, இந்த இடம் தவிர்க்கப்பட்டு போகும் என்று உரைப்பதை அவர்கள் கேட்டவுடனே ராஜாவும் கூட தேசம் முழுவதும் உபவாசம் செய்து ரெட்டுடுத்து சாம்பலில் உட்கார்ந்து மனஸ்தாபப்படும்படி கட்டளையிட்டார். உங்கள் தலையிலும் சரீரத்திலும் மாம்சத்திலும் ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக் கொள்வது மாத்திரம் போதாது, உங்கள் கால்நடைகளுக்கும் வயலில் உள்ள மிருக ஜீவன்களுக்கும் ரெட்டுடுத்தி அவை சாம்பலில் உட்காரும்படி செய்யுங்கள் என்றான். என்ன ஒரு மனம் திரும்புதல்! இப்பொழுது நாம் கண்டறிவது என்னவெனில், தீர்க்கதரிசி கவனமாயிருந்து புத்தியோடு தேவனுடைய சமூகத்தில் செல்லாமல் போனால் அப்பொழுது நீங்கள் அங்கு ஏதோ ஒன்றை கண்டுகொள்வீர்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் கவனமாயிராமற் போனால், இப்பொழுது ஏசாயாவை பாருங்கள், அவன் தன் தீர்க்க தரிசனத்தை உரைத்துவிட்டு வனாந்திரத்தில் உள்ள தன்னுடைய சிறு குடிலுக்கு சென்று விட்டான். அவன் அபிதம் செய்த போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ராஜாவுக்கு கர்த்தரோ மறு உத்தரவு கொடுக்கவில்லை. காரியங்களை செய்ய அவருக்கு ஒரு பிரத்யேக முறை உண்டு. அந்த தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசனத்தில் வருகிறது. அவர் அங்கு சென்று ஏசாயாவே அவனிடம் சென்று அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அவனிடத்தில் கூறு. நான் அறிந்து கொண்டது என்னவெனில், இது செய்ய அவனுக்கு 15 ஆண்டுகள் பிடிக்கும் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். அவனுடைய கண்ணீரை கண்டேன். அவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று முழு மூச்சுடன் இருக்கிறான். அதை செய்து முடிக்க அவனுக்கோ 15 ஆண்டுகள் பிடிக்கும் என்று கூறுகிறான். அவனுக்கு அதை தருவேன் என்று அவனிடத்தில் போய் சொல்லு என்றார். பாருங்கள், ஏன் அவர் கட்டளையிட்டார்? அவர் ஏசாயாவிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவனிடம் போய் சொல்லும்படி கட்டளையிட்டார். அதில் ஏதாகிலும் மாறுதல் அல்லது தாமதம் இருக்குமானால் அது எப்படியும் நடந்தே தீரும். அவன் எப்படியும் மறித்து போனான். ஆனால் அதில் ஏதாகிலும் மாறுதல் இருக்குமானால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் தீர்க்கதரிசி அனுப்பினார் மனிதனிடம். அவர் திரும்பி வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அவர் ஏசாயாவிடம், நீ மறுபடியும் போய் அவனிடம் கூறு என்றார். இப்பொழுது யோனா தேர்வுபட்ட மனப்போக்கையுடையவனாக இருந்தான். அவன் மலையின் மேலேறி நான் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்றான். ஓ, அவன் அவ்வாறு விதம் சொல்லிக் கொண்டே போனான். கர்த்தர் ஒரு சிறு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அவனுக்கு நிழல் உண்டாக்கி அவனுக்கு குளிர்ச்சியை தரும்படி செய்தார். ஆனால் அவன், நான் இப்பொழுது அங்கு போனால் அவர்களோ என்னை கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப் போகிறார்கள் என்றான். தேவன் அவனிடம், யோனாவே, அந்த நகரத்தை நோக்கிப்பார், அங்கு நோக்கிப்பார், அந்த முழு நகரமே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனஸ்தாப்படுகிறது என்றார். அதன் பின்னரோ அவர் அவனிடத்தில் அந்த சிறு ஆமணக்கு செடியையும் பூச்சி அதை அரித்து போட்டதையும் குறித்து கூறினார். கர்த்தருக்கு வீசுவதும் மற்ற காரியங்களும், ஓ என்ன, அதில் அதே காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. அது சிலிர் பூட்டும், அதில் தங்கக்கட்டிகள் அங்கு உள்ளன. அவை எல்லாமே சரியாக அதில் நிழலாயிருக்கின்றன. அது இயேசு கிறிஸ்துவையும் கூட அதில் கொண்டு வருகிறது. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறது என்பது உண்மையே. ஆமையா, அதுதான் நமது ஞாயிறு பாடமாக இருக்க போகின்றது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாம் காண்போம். கவனியுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் உத்தமமாயிருந்து தேவனிடத்தில் கூறினால் இப்பொழுது நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். இப்பொழுது இன்றிரவு மேடையின் மேலுள்ள மற்றொரு யோனாவை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓரிரவு ஜனங்கள் இங்கு வந்திருந்தனர். அந்த ஸ்திரீ, அவளுடைய ஜனங்களில் சிலர் இன்றிரவு இங்கு இருக்கக்கூடும். எனவே நான் பெயரை சொல்லப் போவதில்லை. அது யார் என்று உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இங்கு வந்திருந்தனர். மிகவும் அருமையான ஜனங்கள், கெண்டக்கியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அநேக ஆண்டுகளாக இங்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அருமையான ஜனங்களாய், என்னுடைய நல்ல நண்பர்களாய் இருக்கிறார்கள். என்ன, அவர்கள் உண்மையாகவே நல்ல நண்பர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்களோ ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போது சபைக்கு வருபவர். எழுப்புதல் முடிந்த பிறகு பாரம் அதிகமாகும் போது யாருமே இடுக்காத அத்தகைய வகையை சேர்ந்தவர்கள். நாம் வகுப்புகள் நடத்தும் போது அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் தொட்டில் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தேன். அது ஏறக்குறைய 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும். அப்படி ஏதோ ஒன்று. இந்த இளம்பெண் அவள் தொட்டில் பட்டியலில் இடம்பெற்றிருந்த போது அவளுக்கு ஏறக்குறைய 8 வயது இருக்கும். விவாகம் செய்து அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். அவள் மரண தருவாயில் இங்குள்ள மருத்துவமனையில் கிடந்திருந்தாள். அவள் 4 அல்லது 5 மாத கர்ப்பிணியாயிருந்தாள். குழந்தையோ வயிற்றிலேயே இறந்து போய்விட்டிருந்தது. அவளுக்கு சிறுநீர் சேர்க்கையினால் ரத்தம் கெட்டிருந்ததால் அவர்களால் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை. எனவே அந்நிலையில் தாயும் மறித்து போக வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. பாருங்கள், அந்த குழந்தை தாயை கொன்றுவிடும். எனவே அவள் மறித்துக் கொண்டிருந்தாள். அவ்வளவுதான், அவள் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாதிருந்தது. அவளை காண்பதற்காக நான் சென்றிருந்தேன். அவள் என்னை அழைத்திருந்தாள். நான் மருத்துவமனைக்குள் சென்றேன். அவள் அங்கு பிராணவாயு கூடாரத்தில் கிடத்தப்பட்டிருந்தாள். அப்பொழுது நான் கூடாரத்தின் துணியை சிறிது உயர்த்திவிட்டு அவளோடு சிறிது நேரம் பேசினேன். அப்பொழுது நான், உனக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நிச்சயமாக சகோதரன் பில், உங்களை எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். அப்பொழுது நான், உனக்கு எப்படி, அதாவது நீ எவ்வளவாக வியாதிப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நான் அறிந்திருக்கிறேன், அதற்காகத்தான் நீங்கள் வரும்படி ஆளனுப்பினேன் என்றாள். நானோ, நல்லது, உனக்கும் கர்த்தருக்கும் இடையே எவ்வாறு உள்ளது என்று கேட்டேன். அதற்கு அவளோ, சகோதரன் பில், நான் போக ஆயத்தமா இல்லை என்றாள். நல்லது, நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபித்தோம். அந்த அறையில் அவருடைய தாயாரும் அவளுடைய கணவரும் இன்னும் பலரும் இருந்தனர். அவளுடைய தாயாரும் கணவரும் அழத் தொடங்கினார்கள். அதன் பிறகு நான் அவளை கேட்டேன். அவள் தேவனோடு சரி செய்து கொண்டாள். அவள் திரும்பி வந்தால் அவளுடைய பொறுத்தனைகளை செலுத்துவதாக தேவனுக்கு வாக்கு கொடுத்தாள். அவள் மன்னிக்கப்பட்டிருந்தாள். அவள் எவ்வளவாக அவரை நேசித்தாள். அவள் வாழ்ந்து கொண்டிருந்த விதத்துக்காக, அவளுடைய பாவங்களுக்காக அவள் வருத்தம் தெரிவித்தாள். இப்படியாக அவள் மனஸ்தாபப்பட்டு அழுதாள். சற்று நேரம் கழித்து நான் எழுந்து கட்டடத்தை விட்டு வெளியே வந்துவிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவர்கள் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு அங்கு மறுபடி அழைத்தார்கள். நான் என்ன கண்டுகொண்டேன் என்றால், அன்று காலை அவர்கள் சிறுநீரினால் ரத்த பாதிப்பு எவ்வளவாக அதிகரித்திருக்கிறது என்று காண பரிசோதனை நடத்திய போது அது 1 துளி கூட இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்களா? அது முற்றிலும் போய்விட்டிருந்ததா? ஒவ்வொரு துளி சிறுநீர் விஷமும் அவளை விட்டு போய்விட்டிருந்தது. மருத்துவர்களோ இதை கண்டபோது மிகவும் உற்சாகமடைந்து, என்னே இதை நாம், அதாவது இது மிகவும் வினோதமான ஒன்று என்று சொல்லிவிட்டு அவளை நாம் அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த நாள் காலை வரைக்கும் இதே நிலை நீடிக்குமானால் அவளுக்கு நாம் பென்சிலின் கொடுத்துக் கொண்டே இருந்து அல்லது அவர்கள் கொடுத்த வேற ஏதாவது ஒரு மருந்து, அதாவது தொற்று நோய் கிருமிகள் வராமல் தடுத்துக் கொண்டிருப்போம். வேற ஏதாவது உடலில் உண்டாவதற்கு முன்பு நாம் அறுவை சிகிச்சை செய்து இறந்த குழந்தையை வெளியே எடுத்து விடுவோம் என்றனர். மேலும் அவளுடைய நிலை சரியாயிருந்தால் அப்பொழுது, அதாவது இவ்வாறு கூறினார்களாம், அவர்கள் பகலில் 2-3 முறை அவளை பரிசோதனை செய்தனர். மறுபடியும் நள்ளிரவில் அவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தனர். எதுவுமே தவறாயிருக்கவில்லை, முற்றிலும் சரியாயிருந்தது. அவர்களோ அவளை ஆயத்தம் செய்தனர். அவளை பிராணவாயு கூடாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். எல்லாம் நன்றாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் அவர்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்து விட வேண்டும் என்று இருந்தனர். நான் அங்கு சென்றேன். அவளுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதால் இப்பொழுது அதை நான் ஒருபோதும் அறியவே இல்லை. கர்த்தரோ என்னிடத்தில் அதை குறித்து எதுவுமே கூறவில்லை. நீங்கள் விரும்பினால் ஜனங்களை கேட்டு பாருங்கள். இப்படி நடக்கும் என்று அவர் என்னிடத்தில் கூறவே இல்லை. ஆனால் என்னை அப்படிப்பட்ட ஒன்றை காண்பதோ, பாவியான அவருடைய கணவன் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, என் ஜீவிகத்தை நான் கர்த்தராகிய இயேசுக்கு அளித்து போகிறேன் என்றார். அப்பொழுது நானோ, சரி, இங்கு முழுங்கார்படியிட்டு உங்கள் மனைவியின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இருவருமாக சேர்ந்து இந்த நேர் வாழ்க்கையில் நடவுங்கள் என்று கூறினேன். அவளுடைய தாய் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுக்கே தெரியும், இது நானும் என் பிள்ளைகளும் நாங்கள் அனைவருமே இந்த குடாரத்தில் உள்ளேயும் புறம்பாகவும் இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் உட்கார்ந்து நீர் பிரசங்கிப்பதை கேட்டுவிட்டு பீடத்தண்டை சென்று திரும்பி வந்திருக்கிறோம். சகோதரன் பிரணாமே, நானும் கூட பின்மாற்றம் அடைந்துள்ளேன். அவரின் மகளுக்கு செய்த நன்மை நிமித்தம் நான் கர்த்தராகிய இயேசுவிடம் திரும்பி வர விரும்புகிறேன் என்றால், நல்லது, பாருங்கள், அது மிகவும் அருமையானதுதான். ஆனால் நீங்கள் அதன் காரணமாக கர்த்தராகிய இயேசுவிடம் வருவதில்லை. நள்ளிரவு 12 அல்லது 1 மணிக்கு அவளுடைய தாயார் சிறிது உறங்கிவிட்டாள். அவளோ தாயை கூப்பிட்டு அம்மா என்றாள். அதற்கு தாயோ, தேனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது மகளோ, உங்களுக்கு தெரியுமா, நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று கூறினாள். அதற்கு தாய், நீ சந்தோஷமாயிருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றாள். அப்பொழுது மகளோ, நான் தேவனோடு சமாதானமாயிருக்கிறேன், மேலும் ஓ, அது எவ்வளவு அருமையாக உள்ளது என்றாள். அப்பொழுது மீண்டும் ஒரு சில நிமிடங்களில் அவள் திரும்ப அம்மா என்று அழைத்தாள். அப்பொழுது தாயோ, என்ன என்று கேட்டாள். அப்பொழுது மகளோ, நான் வீட்டுக்கு போகிறேன் என்றாள். அதற்கு தாய், அது எனக்கு தெரியும் என்றாள். மேலும் அவள், ஆம், இனியவளே, மருத்துவர் நாளை குழந்தையை வெளியே எடுத்து விடுவார். இன்னும் 1-2 நாட்களில் கத்தியால் வெட்டின பாகங்கள் குணமான உடனே இங்கிருந்து வீடு சென்று நீயும் உன் கணவரும் பிள்ளைகளும் சந்தோஷமாயிருங்கள், ஒரு கிறிஸ்தவளாக இருந்து தேவனுக்காக வாழ்வாயாக என்று கூறினாள். அப்பொழுது மகளோ, அம்மா, நான் பரம வீட்டுக்கு போகிறேன் என்றுதான் கூறுகிறேன் என்றாள். அதற்கு தாயோ, நிச்சயமாகவே, தேனே, பயணத்தின் முடிவில் தான் போகப் போகிறாய் என்று கூறினாள். அதற்கு மகளோ, இதுவே பயணத்தின் முடிவு என்றாள். அப்பொழுது தாயோ, ஓ, இப்பொழுது என்ன விஷயம் என்று கேட்டாள். அதற்கு மகளோ, பயணத்தின் முடிவுதான் என்றாள். எனவே, ஆமாம்மா, இன்னும் சில நிமிடங்களில் நான் போய்விடுவேன் என்றாள். அவள் பயமடைந்து பிதற்றுவதாக தாய் எண்ணிக்கொண்டாள். அப்பொழுது தாய் சென்று மருத்துவச்சியை கூப்பிட்டாள். மருத்துவச்சி வந்து சுவாசம் சரியாக உள்ளதா என்று பார்த்தாள். எல்லாமே சரியாக இருந்தது. 5 நிமிடங்களில் அவள் போய்விட்டாள். அவள் மரித்து போய்விட்டாள். இது நடந்து 1-2 வாரங்கள் கடித்து நான் வீடு திரும்பிய போது, சகோதரன் கிரகாம் பெண்ணின் அடக்காராதனையின் போது பிரசங்கித்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் வீடு திரும்பிய போது அந்த பெண் அன்றிரவே மறித்துவிட்டதாக மேடாயிடத்தில் கூறினாள். என்னால் தாங்கவே முடியவில்லை. அப்பொழுது நான் தாயை காண சென்றேன். ஆம், இதை செய்யும்படி என்னை தூண்டிவிட்டது எதுவென்று எனக்கே தெரியவில்லை, பார்த்தீர்களா? ஆனால் நானும் தேவனாகிய கர்த்தாவே, இதை நான் புரிந்து கொள்ளும்படி விளக்கம் தருவதற்கு நீ கடன்பட்டிருக்கிறேன். நான் அங்கு சென்று அவளுடைய கணவரிடத்தில் நான் கூறி இவைகளை அவருக்கு நீ செய்த பிறகு, அவர் கர்த்தரிடம் வந்து இவையெல்லாம் நடந்தேறிய பிறகு அந்த பெண்ணின் ஜீவனை எடுத்துக்கொண்டிருக்கிறே என்றேன். மேலும் நான், அதற்கு எனக்கு ஒரு விளக்கம் தர நீர் கடன்பட்டிருக்கின்றீர் என்றேன். அவ்விதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டால் நீங்கள் தனியே உட்கார்ந்திருக்கும்படி அவர் விட்டு விடுவார். அவர் எனக்கு ஒன்றும் கடன்பட்டிருக்கவில்லை, நான் தான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன். சில நாட்கள் நான் ஆழ்ந்த துயரத்தோடு குழப்பத்தில் இருக்கும்படிக்கு அவர் என்னை விட்டு விட்டார். உங்களுக்கு தெரியுமா, இதற்கு பிறகு 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து நான் ஆற்றங்கரையில் இருந்தபோது கர்த்தர் ஒரு தரிசனத்தில் என்னோடு பேசி, நீ இப்பொழுது அவளுடைய தாயாரிடத்தில் சென்று அவளிடத்தில், இதற்கு முந்தின ஆண்டில் உன்னுடைய மகள் சுற்றுலா சென்றிருந்த போது ஆற்றில் அவள் மூழ்கிவிட இருந்த போது அவளுடைய நேரம் வரவில்லையா? அவள் அப்பொழுதே அந்த நேரத்திலேயே போய்விட்டிருக்க வேண்டும். ஆனால் அவள் போக ஆயத்தமாக இருந்த போது அவளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆகையால் தான் இதையெல்லாம் சம்பவித்தது. அதற்காகத்தான் அங்கே நீ சென்றிருந்தாய் என்று நான் கூறினதாக சொல்லென்றார். நானோ முழங்கார் படியிட்டு கதறினேன். நான் கர்த்தராக இயேசுவே, என்னை மன்னியும். மதியீனனான உம்முடைய ஏழை ஊழியக்காரன், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றேன். நான் அந்த ஸ்திரீயிடம் திரும்பிச் சென்றேன். அவளோ அங்காடி வீதியில் வசித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் சென்று, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றேன். அதற்கு அவளோ, சகோதரன் பில் அவர்களே, நிச்சயம் கேளுங்கள் என்றாள். அப்பொழுது நான், இந்த பெண் ஏறக்குறைய மூழ்கினது உண்மையா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, அது உண்மைதான். அவளுடைய கணவரும் மற்றவர்களும் அவளை ஆற்றிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வர வேண்டியதாயிற்று. அவர்கள் அழுத்தம் கொடுத்து செயற்கை சுவாச முறையை கையாண்டனர். அவர்கள் எந்திரத்தின் உதவியை கொண்டே அவளுக்குள் இருந்த தண்ணீரை வெளியே எடுத்தனர். அவள் தன்னுடைய பாவாடையை அணிந்திருந்தார். அப்பொழுது அவர்கள் சுற்றுலாவில் இருந்து கொண்டிருந்தனர். அவள் அங்கு சென்று மணலின் மேல் கால் வைத்த போது தலைகீழாக வடித்து விழுந்து தண்ணீரை மாட்டிக்கொண்டாள். அவர்களோ அவளை கவனிக்கவில்லை. அவள் மேலே வருவதும் மூழ்குவதுமாக அவர்கள் கண்டபோது அவர்கள் ஓடி போய் அவளை தூக்கி எடுத்துக் கொண்டு வந்தனர். அவள் ஏறக்குறைய மறித்து போனாள் என்றாள். மேலும் நான் அவள் போக வேண்டிய நேரம் அதுவே என்று கூறினேன். பாருங்கள், தேவன் தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, அதை குறித்து எனக்கு சொல்ல நீர் கடன்பட்டிருக்கிறீர் என்னும் மனப்பான்மையினால் அநேகமாக உடையவனாய் இராமல் இருந்திருந்தால் அவர் ஒருவேளை எனக்கு அப்பொழுதே தெரியப்படுத்தி இருப்பார். அவர் எனக்கு எதுவுமே கடன்பட்டிருக்கவில்லை. ஓர் இரவு நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வியாதிப்பட்டிருந்த ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு சுவிசேஷகர், தேவனே, இந்த நபருக்கு சுகமளிக்கும்படி நான் உமக்கு கட்டளை இடுகிறேன் என்றார். யார் தேவனுக்கு கட்டளையிடுவது? பாருங்கள், அது புத்தியுள்ள காரியம் அல்ல. பாருங்கள், ஏனெனில் தேவன் தாம் விரும்புகிறதையே செய்கிறார். களிமண் குயவனை பார்த்து என்னை ஏன் இப்படி வணங்கியிருக்கிறாய் என்று கேட்க முடியுமா? புரிகிறதா? நிச்சயமாக முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி அமைதியாக இருந்து பதிலுக்காக கட்டளை தேடினால் நிச்சயமாக பதில் கிடைக்கும். பார்த்தீர்களா? சர்பத்தின் வித்தின் பேரில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் இந்நபரை போல நீங்கள் பாருங்கள், கவனித்துக் கொண்டே இருங்கள், மிகவும் அவசரப்படாதீர்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேறும்படி செய்வார். நினைவே மனம் திரும்பாமல் போயிருந்தால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் விழுந்திருக்கும். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க வேண்டும். அது ஒரு எச்சரிக்கையாயிருந்தது. இப்பொழுது இந்த தேசத்துக்கும் அதே காரியம்தான். நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த தேசத்துக்கு நம்பிக்கை அச்சு போய்விட்டது என்று சென்ற ஞாயிறு கூறினீர்களே என்று கூறலாம். ஆம், ஏன்? அது தன் அழைப்பை இகழ்ந்து விட்டது. அது நியாயத்தீர்ப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். அது பெற்றுக் கொள்ள போகிறது. இந்த தேசம் சுக்குநூறாக உடைய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அதை நான் 1933 கண்டேன். பாருங்கள், அதை நான் தூரத்திலேயே கண்டேன். நீங்களோ அப்படியானால் அது நடக்கவில்லையே என்று கூறலாம். ஆனால் அது நடக்கப் போகிறது. நான் தரிசனம் கண்டு உரைத்த அந்த நேரத்தில் முசோலினி அதிகாரத்தில் இல்லை, மகிநாட்டெல்லை கட்டப்படவில்லை, காரோ முட்டை வடிவத்தில் இல்லை, கல்லூரி மாணவனை போன்ற ஒருவரை ஸ்திரீகள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கவில்லை, கத்தோலிக்க ஜனாதிபதி இருக்கவே இல்லை. ஏறக்குறைய 30 அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பே இவை முன்னுரைக்கப்பட்டன. ஆனால் முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை அவர் எனக்கு கண்டித்தார். அந்த காரியம் காலாகாலங்களில் அணுகிக் கொண்டிருக்கும் போது அந்த கலசம் நிரம்புகிறது. மனம் திரும்புதல், பில்லி கிரகாம், ஓரல் ராபர்ட்ஸ் இன்னும் மற்றவர்களால் பிரசங்கிக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள், மற்றவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் கொண்டவர்களாக இந்த தேசம் நெடுகிலும் சென்று விட்டனர். இருப்பினும் அது தொடர்ந்து பாவத்தில் உடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்கள் மனம் திரும்புவதில்லை. மனம் திரும்புதல் அதை கொண்டு வருகிறது. கவனியுங்கள், ஆகாப் எலியாவின் கடிந்து கொள்ளுதலை கேட்டு ஒருபோதும் மனம் திரும்பவில்லை. ஆகாப் மட்டும் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக மெதுவாக நடந்திருந்தால் அந்த காரியம் ஒருபோதும் சம்பவித்திருக்காது. ஆனால் ஆகாபோ அங்கு வந்து நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து அவனை கொலை செய்து பொல்லாங்கார எல்லாவற்றையும் செய்தான். எசபே இல்லை, அந்த தீர்க்கதரிசியோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் நடந்து அங்கு சென்றான். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவள் அவனை கொண்டு விடுவதாக பயமுறுத்தினாள். என்ன சம்பவித்தது? அவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. நாய்கள் அவளை புசித்து ஆகாவின் ரத்தத்தை நக்கின. அவன் உரைத்த வார்த்தையின்படியே அப்படியே நடந்தது. அவன் கலசம் நிறைந்திருந்ததை கண்டான். அந்த காரணத்தினால் தான் அந்த மிகாயா எலியா உரைத்ததையே உரைத்தான். தேவன் சபித்ததை அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பாருங்கள், அவனுடைய வார்த்தை, அவனுடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையுடன் இசைவாய் இணைந்திருந்தது. யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவிடம், நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்ன போது அவர் மனம் திரும்பவில்லை. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவருடைய மனைவியோ தீர்க்கதரிசியின் தலையை கேட்டாள். அவன் எவ்வளவு மோசமான செயலில் ஈடுபட்டான் என்று பாருங்கள். இன்றைக்கும் கூட அவரை புறக்கணித்ததன் ஞாபகத்தமாக சுவிட்சர்லாந்தில் உள்ள நீல நிற தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், நிச்சயமாக அவன் கத்தரால் கடந்து கொள்ளப்பட்ட போது மனம் திரும்பவில்லை. அவனுடைய பதவியை குறித்து யோவான் கவலை கொள்ளாமல் அவன் கல்லூரி தலைவர் சக்கரவர்த்தி யாராக இருந்தாலும் சரி அவனிடம் எடுத்துக் கொண்ட போது தேவனுடைய அழைப்பு செவி கொடுத்து அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இல்லையே தேவ கோபாக்கிரை அவன் மேல் தங்கும். தீர்க்கதரிசிகள் எத்தனை முறை, அதாவது இங்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் நமக்கு ஒரு நேரம் இருக்காது. ஏனெனில் எனக்கு இன்னும் 10 நிமிடங்களே
உள்ளன.
மனம் திரும்பாமல் போனால் நியாயத்திற்கு வருவது உறுதி. எசேக்கியா மனம் திரும்பினான். பாருங்கள், எனவே மனம் திரும்பினது. ஆகாப் மனம் திரும்பவில்லை. நேபுகாத்நேச்சார் மனம் திரும்பவில்லை. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஆகையால் நியாயத்தீர்ப்பு அவர்களை வாரிக்கொண்டு போனது. பார்த்தீர்களா? ஆனால் அவர் முதலில் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு எச்சரிக்கையை பெறுகிறார்கள். இப்பொழுது காலம் சமீபமாய் இருப்பதை காணும் போது ஒரு எச்சரிக்கை உள்ளதாக உணரும் ஒவ்வொருவரும் தேவ கோபாக்கினை தாக்குவதற்கு முன்பு வேகமாக மனம் திரும்புவார்களாக. இப்பொழுது நாமோ இதை பிரண்டாம் கூடாரத்துக்கு கொண்டு வருவோமாக. பாருங்கள், இவைகளை நாம் கண்டு அது சத்தியம் என்று அறிந்திருக்கிறோம். இது முற்றிலும் உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். வார்த்தையின் கட்டளை என்னவெனில், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுவீர்களானால் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றும் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்பதே ஆகும். பார்த்தீர்களா? இப்பொழுது அண்மையில் ஒருவர் திரு டவ் அவர்கள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, எனக்கோ வயதாய்க் கொண்டே போகிறது, 91 வயது, நான் பலவீனம் அடைந்து வருகிறேன், நான் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நானோ, திரு டவ் அவர்களே, உடல் பரிசோதனைக்காக நீங்கள் எப்பொழுதாவது மருத்துவரிடம் சென்றது உண்டா என்று கேட்டேன். அதற்கு அவரோ ஆம் என்றார். நான், நீங்கள் அவரிடம் கூறுகின்றீர்கள். இப்பொழுது மருத்துவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு அங்கு ஒரு புத்தகம் உள்ளது. அவர் அந்த புத்தகத்தை எடுத்து, இப்பொழுது நான் முதலாவதாக இந்த மனிதருக்கு செய்ய வேண்டியது அவருடைய இருதயத்தை பரிசோதிப்பது என்று கண்டுகொள்கிறார். எனவே அவர் இருதய துடிப்பு மானியை எடுத்து தன் காதில் மாட்டிக்கொண்டு இருதயத்தை பரிசோதிக்கிறார். அடுத்ததாக அவர் செய்வது, அவருடைய ரத்த அழுத்தம் எவ்வளவு என்பதை அவருடைய கரத்தில் ரத்த அழுத்தம் உண்டாக்கி கண்டுபிடிக்கிறார். அடுத்ததாக அவர் செய்வது, அவருடைய சிறுநீரை சிறிது எடுத்து அதன் பிறகு சிறிது ரத்தத்தை எடுத்து இவ்விதமாக வெவ்வேறு காரியங்களை செய்கிறார். அவை அனைத்தையும் அவர் பரிசோதித்துவிட்டு அவரால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அவர் ஊடுகதிர் நிழற்படம் எடுக்கிறார். அப்பொழுதும் அவரால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவர், திரு டவ் அவர்களே, நீங்கள் சரித பிரகாரமாக நன்றாகவே இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறார் என்றேன். அவர் எதை ஆதாரமாக கொண்டு வேலை செய்கிறார்? அவருடைய மருத்துவ புத்தகத்தில் உள்ள நிபந்தனைகளின் பேரிலேயே இவைகளை செய்கிறார். அதை எழுதின தலைமை விஞ்ஞானி, உடலில் ஏதாகிலும் கோளாறு இருந்தால் அது இங்கே காண்பிக்கும், அது இங்கு செய்யும், அதை அங்கு செய்யும் என்று எழுதி வைத்திருக்கிறார். எனவே அவருக்கு தெரிந்த மட்டில் நீங்கள் உடலை பொறுத்தவரையில் நன்றாக இருக்கின்றீர்கள். பாருங்கள், இப்பொழுது நான் இந்த காரியத்தில் ஒரு ஆத்தும பரிசோதனையை செய்யப்போகிறேன் என்றேன். பாருங்கள், ஆத்ம பரிசோதனைக்கு என்று தேவன் ஒரே ஒரு கருவியை வைத்திருக்கிறார். அது உண்மை. அதுதான் அவருடைய வார்த்தை. அதுதான் அவருடைய வார்த்தையாகும். இயேசு பரிசுத்த யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்றால் அது உரைக்கப்படும் போது அதன் சத்தத்தை கேட்பது என்று அர்த்தம் அல்ல. கேட்டு என்றால் ஏற்றுக்கொள்வது என்றே பொருள். என் வசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆமே, என் வசனத்தை கேட்கிறவன் எவனோ, நீங்கள் அமைதியாக நின்று கொண்டிருந்து அதை மூடத்தனம் என்று அழைத்தீர்கள். இந்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அதை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லாதீர்கள். என் வசனத்தை கேட்டு, அது இயேசுவின் வார்த்தை, அவரே வார்த்தையாயிருக்கிறார். அங்குதான் காரியமே உள்ளது. நீங்கள் என் வசனத்தை கேட்டு என்னை அறுப்பினவரை விசுவாசித்தால் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவன் நியாயத்தீர்ப்புக்குள் பிரவேசிப்பதில்லை, அவன் ஏற்கனவே அதை கடந்து விட்டான். ஆமென். நான் சகோதரன் தவிடம், இப்பொழுது உங்கள் இருதய துடிப்பு எவ்விதம் உள்ளது என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை கேட்டிருக்கிறேன், நான் அதை பெற்றுக் கொண்டுள்ளேன் என்றான். நான், அப்படியானால் தலைமை சிறப்பு மருத்துவர், தலைமை இயக்குனர், நித்திய ஜீவனின் தலைமை மருத்துவரின் படி நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் ஆக்கிரை தீர்ப்பை அடைவதில்லை என்றேன். அவர், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த போது உங்களுக்கு பின்னால் நான் நடந்து வந்தேன். நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள். நான் ஒரு காலத்தில் இருந்ததைப் போல இப்பொழுது இல்லை. ஏதோ ஒன்று எனக்கு சம்பவித்து விட்டது. நானும் அதை குறித்து அக்கறை கொள்ளாமல் வேறு வழியில் நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் திரும்பி இந்த வழியில் நடக்க தொடங்கிவிட்டேன். அவரிடம் நெருங்க வேண்டும் என்று என் இருதயம் இரவும் பகலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். அவை ஒவ்வொன்றுக்கும் நான் ஆமென் என்று சொல்கிறேன். அது எவ்வளவாக என்னை துண்டித்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது அளக்கும் அளவிற்கு நான் சரியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் நான் அவிதமே இருந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது நானும், உங்கள் இருதயம் மிகவும் நன்றாக துடித்துக் கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரம் இப்பொழுது நன்றாக இருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும் போது அதில் நான் செல்ல முடியுமா என்று வியப்புறுகிறேன் என்றார். அதற்கு நானோ, யார் செல்வார்கள், யார் செல்ல மாட்டார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது என்று. அப்பொழுது அவர், எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும் போது நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன், நான் எடுத்துக் கொள்ளப்படுதலை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலாயிருக்கிறேன் என்றார். நான், சரி, விஞ்ஞான புத்தகம், ஆத்ம விஞ்ஞானம் இங்கு என்ன உரைக்கிறது என்று நான் பார்க்கட்டும் என்று. மேலும் நான் நல்லது 2 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் இதை கூறுகிறது. அது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, அதாவது அவர்களை நாம் தடை செய்வதில்லை. ஏனெனில் தேவ எக்காலம் துரிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அல்லது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருந்து அழியாமையை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அந்நாளில் உயிரோடு இருக்கும் நாமும், அதாவது அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் நாளில் இருப்பவர்கள் ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் மருவமாகி அவர்களை சந்தித்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்தித்து அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று உரைக்கிறது. எனவே நீங்கள் நித்திரை அடைந்திருந்தாலும் நித்திரை அடையாமல் போனாலும் நீங்கள் எந்த இடத்திலும் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் நீங்கள் அடக்கமே பண்ணப்படாமல் போனாலும் நீங்கள் எப்படியும் எடுத்துக் கொள்ளப்படுதில் வருவீர்கள். எதுவுமே உங்களை தடுக்க முடியாது, நீங்கள் அங்கிருப்பீர்கள். மேலும் நான் சகோதரன் டாவ் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் காலம் வரைக்கும் இயேசு வராமற் போனாலும் அவர் வரும்போது நீங்கள் அப்பொழுது அங்கிருப்பீர்கள். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதில் போவார்கள் என்றால் அவர்கள் மறுவுமாவதற்கு முன்பே நீங்கள் அங்கிருப்பீர்கள் என்றேன். அது உண்மை. ஆமேன். வரப்போகும் கோபாக்கிரை ஒன்று இருப்பது போலவே வரப்போகும் ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. ஓ, இவை இரண்டு ஒன்றை நாம் இன்று எதிர்நோக்கினவர்களாக இருக்க வேண்டும். அழிவுக்கென கோபாக்கிரை உங்கள் மேல் விழுவதை நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும், அல்லது கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த ஆண்களுடைய உயிர்த்தெழுதலுக்காக நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். ஒன்றை வாக்களித்த அதே தேவன்தான். அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சிகரமான 1000 வருட அரசாட்சியின் நாள் வர நான் விழிப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நமது சோதனைக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்திருக்கும் தம் மனவாட்டை எடுத்துச் செல்வார். ஓ, இனிமையான அந்த விடுதலையின் நாளுக்காக என் இருதயம் ஏங்கி தவிக்கிறது. அப்பொழுது இயேசு மறுபடியும் பூமிக்கு வருவார். அப்பொழுது இந்த அந்தகார உலகின் பாவமும் துயரமும் வேதனையும் மரணமும் ஓய்ந்திருக்கும். இயேசுவுடன் அரசாள போகும் அந்த மகிமையான 1000 வருட சமாதான ஆட்சியில் ஓ என்ன இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். புரிகிறதா? தேவன் என்ன உரைத்தாரோ அது நிறைவேறியே ஆக வேண்டும். அவர்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். ஆமென், ஆமென். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை. அல்லேலூயா. இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விடுக்கப்படும். அப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசித்து அவருடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பான ஒரு சரத்தை பெற்றிருப்போம். ஓ என்ன வரப்போகும் அந்த நேரம். அதே தேவனும் ஊற்றப்படவிருக்கும் கோபாக்கினை குறித்து தேவனுடைய வார்த்தையை முன்னுரைத்த அதே தீர்க்கதரிசிகளுமே வரவிருக்கும் ஆசீர்வாதங்களை குறித்தும் முன்னுரைத்துள்ளனர். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தேவன் ஒரு தேசத்தை எச்சரிக்காமல் அழிவை தருவதில்லை. அவர் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவருக்கு அழிவை தருவதில்லை. இப்பொழுது அவர் அதை செய்வார்கள். நமக்கு அப்பொழுது ஏதோ ஒன்று நேர்ந்துள்ளது. இக்கடைசி நாட்களின் அடையாளங்களின் உறுதிப்படுத்தல் நம்மோடு உள்ளது. அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் அசைவாடி அவருடைய பிரசனத்தினால் சபையை நிரப்பி அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்நாட்களில் ஒன்றில் சபையானது தேவனுடைய வல்லமையினால் ஆகாயத்திற்கு ஏறிச் செல்வதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் பாரமான யாபத்து நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவமரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு பறந்து செல்ல கடவோம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபையே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். ஆமையா, அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் அவரிடம் செல்லுங்கள். உங்கள் இதயத்தில் ஏதாவது தவறு இருக்குமானால் அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு இன்னும் அதிக நேரம் கிடையாது. கர்த்தருடைய வருகையோ சமீபமாய் உள்ளது. நீங்கள் அவரை விசுவாசிக்கின்றீர்களா? ஓ என்ன அங்கு மிகவும் அருமையாயிருக்கும் அல்லவா? பண்டைய கால அனுபவம் வாய்ந்த போர் வீரர்கள் அந்த பரதீசில் நடந்து செல்வதை நான் காணும் போது ஓ என்ன, அந்த நேரத்துக்காகவே நான் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன். என் சகோதரன் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் போர்க்களத்தில் இருந்து கடல் மார்க்கமாய் திரும்பி வரும்போது யுத்தத்தில் கை தேர்ந்த ராணுவ வீரர்கள் விடுதலை சிலையை காணும் போது ஊனமுற்றவர்களை தூக்கி அந்த சிலையை காண்பிப்பார்களாம். அந்த சிலை மிக உயரமாக இருப்பதால் நீங்கள் கப்பலில் வரும்போது அதைத்தான் முதலில் காண்பீர்கள். நீட்டப்பட்ட கரத்துடன் அந்த சிலை நின்று கொண்டிருப்பதை அவர்கள் காணும் போது தேம்பி அழுவார்களாம். அந்த மகத்தான ராணுவ வீரர்கள் அங்கு நின்று கொண்டு கப்பலின் மேல்தளத்தின் மேல் சாய்ந்து கதறி அழுவார்களாம். அது என்ன? விடுதலையின் சின்னம். அவர்கள் நேசித்த அனைத்தும் அங்கே அந்த சின்னத்தின் பின்னால் இருந்தது. ஓ, அப்படியானால் அந்த காலையில் சியோனின் கப்பல் ஊதும் சத்தத்தை நான் கேட்டு கொடிகள் அங்கு அசைக்கப்படுவதை நான் காணும் போது எப்படி இருக்கும்? யுத்தம் முடிந்து வெற்றி பெற்றவுடன் அல்லேலூயா, நாம் வீடு திரும்புவோம். அங்கு மரணம், பாவம், நரகம் அனைத்தும் ஜெயங்கொள்ளப்பட்டு விட்டது. அங்கே இனி பாவம் இல்லை. இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை. ஊதல் ஊதும் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஓ, நாம் நகரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆமையா, கரையில் மோதி சிதறும் அலைகள் நெருங்குகின்றன. அந்த கப்பல் அது சேர வேண்டிய இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவனே, அந்த நேரத்துக்காக வாழ எங்களுக்கு உதவி புரிவீராக. கர்த்தராகிய இயேசுவே, நீர் மரித்து நேராக்கிற உம்முடைய மகத்தான சுவிசேஷ ஒளியில் நடக்க எங்களுக்குள் இருக்கும் எல்லாவற்றோடும் நாங்கள் மிகவும் சிறப்பாக முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாயிருக்கிறோம். நாங்கள் இந்நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத அந்தகார நாட்களில் உமது அடையாளங்கள் வெளிப்படுவதை நாங்கள் காண்பதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஓ தேவரே, அது சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்தாய் இருப்பதால் அதை நாங்கள் கண்டு மீட்பு அருகாமையில் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்வதற்காக கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேசம் நெடுக சென்று பிரசங்கித்து உமது மகத்தான கிரியின் அடையாளங்களை கண்டு உமை நாள்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் அவைகள் காண்பிப்பதை நாங்கள் காண்கிறோம். அவருடைய மகத்தான இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள் பூமியில் காண்பிக்கப்படாமல் ஒரு ஆண்டும் கூட கடந்து சென்றதில்லை. அதை நாங்கள் கண்டு மகத்தான தேவனுடைய சேனை அணிவகுத்து முன் செல்கிறது என்பதை அறிந்தவர்களாயிருக்கிறோம். ஓ, அவர்களின் எண்ணிக்கை அதிகமல்ல, ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுள்ள அந்த குழு எவ்வளவு வல்லமை வாய்ந்தது. அவர்களோ ஒரு சேனையினுடாக ஓடி மதிலை தாண்டுவார்கள். ஆம், மரணம் என்னும் சேனை அவர்களை பிடித்து வைக்க முடியாது. அந்த குழு அதனுடாக ஓடும். அது இயற்கைக்கும் இயற்கைக்கு மேம்பட்டதற்கும் இடையே உள்ள மதிலை தாண்டி அந்த மகத்தான நித்தியத்தில் தேவனுடைய கரங்களை சென்றடையும். தேவனாகிய கர்த்தாவே, இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரமோடு நெருங்கி அது சமீபமாய் உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, உம்மை அறிந்திராத உம்மிடம் சமாதானம் பெறாத யாராகிலும் இன்றிரவு இங்கிருப்பார்களானால், நாங்கள் இன்றிரவு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஒருவேளை ஒரு சிறு சத்தம் அவர்களுடைய பேசி இங்கு இன்னும் நீண்ட காலம் நான் இருக்க முடியாது என்னும் எச்சரிக்கையை உணர்கிறேன் என்று எண்ணினால், ஓ தேவனே, அவர்கள் தங்கள் வீட்டை இப்பொழுதே ஒழுங்குபடுத்துவார்களாக. எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படுவதாக. அவர்களுடைய குளிர்ந்த நிலை, அவர்கள் ஒரு கால கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் நீண்ட காலம் இதன் அடியில் வாழ்ந்து அதே காரியங்களை கண்டது நிமித்தம் அதன் மதிப்பை அவர்கள் இழந்து விட்டிருக்க கூடும். அது, அதாவது அவர்களோ காரியங்களை அதை ஆழமாகவும் உண்மையாகவும் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக மிகவும் எளிதாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஓ தேவரே, இந்த மகத்தான காரியங்கள் சபையானது விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதற்கு எச்சரிக்கையாக விளங்குகின்றன என்பதை நாங்கள் அறிந்தவர்களால் இன்றிரவு நாங்கள் எங்களை சோதித்து பார்த்துக் கொள்ள அருள் செய்வீராக. நாங்கள் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் பாரப்பட்டிருந்தால் நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதில் செல்லவே முடியாது. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே எங்கள் இதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியை கொழுந்துவிட்டு எய்ய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ தேவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஆத்துமாக்களை பற்றி எரிய செய்வீராக. புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது இங்குள்ள ஜனங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய விளையாடப்பட்ட நெய்ப்பரையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதியும். உதவிக்காரர்களையும் தர்மகத்தாக்களையும் சபையோர் யாவரையும் ஒருமித்து ஆசீர்வதியும். எங்களுடைய பாவங்களை மன்னியும் கர்த்தாவே. எங்களுடைய சுகவீனங்களை சுகப்படுத்தும். எங்களுடைய இதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்யும். ஒரு எச்சரிக்கையின் செய்தியுடன் நாங்கள் இவ்விடம் விட்டு செல்லும் போது பாவத்தில் உள்ள மக்களை நாங்கள் சந்திக்க நேர்ந்தால், நண்பனே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உனக்கு வெட்கமில்லையா? என்றாவது ஒரு நாளில் நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறாய் அல்லவா என்று அவர்களிடத்தில் கூறுவோமாக. கர்த்தாவே, அதை அருள்வீராக. நான் இவர்களை இப்பொழுதே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். செய்தியும் மற்ற அனைத்தும் ஒருமித்து உமது மகிமைக்கென்று கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Love him.
நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை
நேசிக்கிறேன்.
முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்கள் அல்லவா? நாம் யாராயிருக்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நண்பரே, நாம் பாதையில் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பதை பாருங்கள். நீங்கள் பாதையில் திரும்பி பார்த்து லூத்தர், வெஸ்லி ஆகியோரின் காலங்களை பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கிருக்கிறோம் என்பதை பாருங்கள். கூர்நுனி கோபுரத்தின் உச்சியில் இங்கு தேவன் ஏழு முத்திரைகளின் மூலம் வேதாகமம் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை நிரூபித்திருக்கிறார். இப்பொழுதோ கர்த்தருடைய வருகை குறித்தும் சபையில் எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்தும் கடைசியாக உள்ள ஏழு ரகசியங்களுக்காக மாத்திரமே இப்பொழுது காத்திருக்கிறோம். அது காலைக்கு முன்பு நிகழக்கூடும். ஓ என்ன, நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது உத்தமமாக, நான் அவரை
நேசிக்கிறேன்.
முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே இப்பொழுது அமைதியாக இங்குள்ள நாம் ஒவ்வொருவரும் இங்கிருந்து உலகத்தை விட்டு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்கின்றீர்களா?
ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் கூறுகிறவன்
சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த மரமாகிய மரத்தில் இருந்து பிறந்ததனால் நாம் மரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் நமது தாயின் கர்ப்பத்தின் கனிகள், நாம் மரிக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையை விட்டு நாம் பிரிந்து செல்ல வேண்டும். வாலிபமோ அல்லது வயோதிகமோ அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறது. இங்குள்ள மிகவும் வயோதிக மனிதனாவது ஸ்திரீயாவது இன்றிரவு உயிர் வாழ்ந்தால் அவர்கள் 10-15 வயதுள்ள அநேகம் பிள்ளைகளையும் மிஞ்சி அவனோ அல்லது அவளோ உயிர் வாழ்ந்திருக்க வகை உண்டு. உலகம் முழுவதிலும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் காலை விடியும் முன்பு மரித்து போவார்கள். ஆகையால் முக்கிய காரியம் என்னவென்றால் நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதே ஆகும். இது ஒரு கால உங்கள் கடைசி தருணமாயிருக்கலாம். வாலிபரானாலும் அல்லது வயோதிகரானாலும் உங்களால் சபைக்கு வர முடிகிறது. எதையும் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் ஆழமான உத்தவம் உள்ளவர்களாயிருங்கள். பாவம் அனைத்தையும் மற்றவைகளையும் புறம்பே தள்ளிவிடுங்கள். தேவனுடைய முகத்துக்கு நேராக நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மை பிரீதிப்படுத்துகிறேனா என்னும் கேள்வியை கேளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் வேறென்ன செய்ய முடியும்? இந்த வாழ்க்கை முடிவுற்ற பிறகு உம்மை சேவிக்க எனக்கு வேறொரு தருணம் ஒருபோதும் கிடைக்காது. இதுவே நான் பெற்றுள்ள ஒரே தருணமாய் உள்ளது. தேவனாகிய கர்த்தாவே, நீ செய்ய விரும்புகிறதை நான் அறிந்து கொள்ளட்டும். நான் சென்று இதை செய்ய வேண்டும் அல்லது நான் அதை செய்ய வேண்டும் என்றால் நான் அதை சந்தோஷமாக செய்வேன் என்று சொல்லுங்கள். நாம் அதை உத்தமமாய் சிந்தித்து பார்க்கிறோமா? சிறுவர் அதை சிந்தித்து பார்க்கிறார்களா? நடுத்தர வயதுள்ளோர் அதை சிந்தித்து பார்க்கிறார்களா? வயோதிபர் அதை சிந்தித்து பார்க்கிறார்களா? வாலிப பருவத்தினர் அதை சிந்திக்கிறார்களா? நாம் எல்லோருமே போக வேண்டும். நாளை காலைக்கு முன்பே நாம் எல்லோரும் போய்விட்டிருக்க மாட்டோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. நீங்களோ அது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது என்று கூறலாம். அது அபிதம் செய்யக்கூடாது. வெளிப்படையாக கூறினால், இந்த பழைய தொற்று நோய் பரவக்கூடிய சரீரத்தை விட்டு நீங்கள் செல்ல போகின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக்க வேண்டும். மற்றொரு உலகம் உண்டு, அதை அடைய நீங்கள் இங்கிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. அது உங்களோடு உள்ளது, அது உங்களை சுற்றிலும் உள்ளது. தேவன் உங்களுக்கு ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறார். அது இந்த உலகில் இவ்வளவு மட்டும் தொடர்பு கொள்வதற்காகவே. ஆனால் மற்றொரு உலகம் உண்டு, அதனோடு தொடர்பு கொள்ள உங்களுக்கு புலன்கள் கிடையாது. உங்களிடம் புலன்கள் இல்லாத காரணத்தால் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. உதாரணமாக நான் ஞாயிறு இரவு கூறியது போன்று ஒருவேளை நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருக்க மாட்டீர்கள். நமக்கு ஐம்புலன்கள் இருக்கின்றன: பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல். ஆனால் உங்களுக்கோ பார்வை இல்லாமல் ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்னும் மற்ற புலன்கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம். வேறு யாருக்காயிலும் பார்வை இருந்தால் அவர் வேறொரு உலகம் உண்டு என்றும் சூரியன் உண்டு என்றும் கூறுகிறார். உங்களுக்கு உணர்தல் என்னும் புலன் இருந்தால் நீங்கள் அதன் மேல் மோதும் போது அது என்ன செய்யும் என்று அப்புலன் கூறுகிறது. உங்களுக்கோ பார்வை என்னும் புலன் இல்லாததனால் பார்வையை கொண்டு வேறொரு உலகம் உண்டு என்று கண்டு கூறுபவையே நீங்கள் பைத்தியக்காரன் என்று நினைப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த யாருக்குமே பார்வை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். மற்றொரு உலகம் உண்டு என்று மக்கள் கூற கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். ஆனால் இந்த புலனின் மூலமாகவே அது உண்மை என்று நாம் அறிவோம். அது ஒரு உண்மையான ஸ்தலம், புரிகிறதா? அந்த இடம் நீங்கள் காண முடியும். உங்கள் புலனதை அறிவிக்கிறது. இப்பொழுது நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் செய்யும் ஒரே காரியம் என்னவெனில், உங்களுக்குள் இருக்கும் ஐம்புலன்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். மகிமை, நீங்கள் வேறு புலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் மற்ற வாழ்க்கையில் இதை காட்டிலும் உயர்ந்த புலனை, ஆயிரக்கணக்கான மடங்கு உயர்ந்த புலனை பெறுகிறீர்கள். அங்கு மரணம் கிடையாது, துயரம் கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரிந்திராத காரியங்களை நீங்கள் கடந்து அங்கு செல்லும் போது தெளிவாக பார்க்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் அதன் மேல் மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த புலனை பெற்றிருக்கவில்லை. நீங்களோ இன்றிரவு, எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு உள்ளது, ஏதோ ஒன்று இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது, நான் அழ வேண்டும் அல்லது சத்தமிட வேண்டும் அல்லது ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்கிறீர்கள். அது கர்த்தருடைய தூதர்கள், புரிகிறதா? உங்களுக்கு தெரியுமா, பார்வையே இல்லாத ஒருவர் எப்பொழுதாகிலும் ஒருமுறை அது உண்மை என்று உணர்கிறேன், எனக்கு வெப்பம் என்னும் உணர்வு உண்டாகிறது என்கிறார். நீங்களோ அது சூரிய வெளிச்சம் என்று கூறுகிறீர்கள். அவரோ, சூரிய வெளிச்சம் என்றால் என்ன? அதை நான் கண்டதில்லையே. அப்படி ஒன்று இருப்பதாக என்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பாருங்கள், அவர் அதை கண்டதே இல்லை. அது என்னவென்று அவருக்கு தெரியாது. பாருங்கள், அங்குள்ள யாராவது அதை காணக்கூடிய யாராவது அவரிடம் கூற வேண்டும். ஓஹோ, என்ன, புரிகிறதா? நாம் மாறிவிடுகிறோம், நாம் மாறிவிடுகிறோம். எனவே மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள். அது பறவைகளை பயமுறுத்தும் சோலை கொள்ளை பொம்மையே அன்றி வேறொன்றுமல்ல. இயேசு அதை ஜெயித்தார். பவுலும் கூட வாழ்க்கையின் பாதையில் இறுதிக்கு வந்த போது, மரணமே உன் கூரங்கே, உன் பயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நீ என்னை பிடித்து விட்டதாக கூறுகிறாயா? உனக்கு நான் எருசலேமில் உள்ள ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அங்கே காலியான கல்லறை ஒன்று உள்ளது. அவர் மரணமாகிய உன்னையும் பாதாளத்தையும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நான் அவரில் இருக்கிறேன். ஆகவே உன்னால் பிடித்து வைக்க முடியாது, நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்றான். அவனோ, ஒரு கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்றான். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், நீங்கள் அவர் வருகையை காண விரும்புகிறீர்கள், நீங்கள் அவருக்காகவே காத்திருக்கிறீர்கள். அது நீண்ட வரலாறு, அது நீண்ட காலமாக காத்திருத்தல், அது ஒரு காதல் விவகாரம். ஆனால் நீங்கள் அவரை காணும் வரைக்கும் உங்களால் காத்திருக்க முடியவில்லை. ஓஹோ, என்ன அந்த விதமாகத்தான் அது உள்ளது. ஓ, அந்த நேரத்துக்காக, அந்த வேலைக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நண்பரே, உன் இருதயம் இன்றிரவு அந்நிலையில் இல்லாமல் இருந்தால் ஜாக்கிரதையாயிரு. பார், ஜாக்கிரதையாயிரு. சத்ரு உன்னை வஞ்சிக்க இடங்கூடாதே. இங்குள்ள பரிசுத்தாவி உங்களை உண்டாக்கின இடத்தில், உங்கள் எஜமானிடத்தில் நீங்கள் பறந்து செல்ல வேண்டும் எனும் ஆவலை உங்களுக்கு தரும்போது அது யாராலும் விவரிக்க முடியாத ஒரு காதல் விவகாரமாய் உள்ளது. அது உண்மை, அது தத்ரூபமான ஒன்று, அது தத்ரூபமான ஒன்று. எனவே நீங்கள் அதற்காக ஆயத்தமா இல்லை என்னும் எச்சரிக்கை எழுந்தால், ஒரு கால தேவன் உங்களை ஏதோ ஒன்றுக்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? நீங்கள் ஆயத்தமா இல்லை என்றால், நீங்களும் நான் பரிசுத்தாவில் அபிஷேகம் பெற்றால் ஒருவேளை கர்த்தரனை கொண்டு செல்வார் என்று நினைத்துக் கொள்ளலாம். இல்லை, அது மட்டும் போதாது. அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்வதற்கு ஆயத்தமாகின்றீர்கள். நீங்கள் பரிசுத்தாவி பெரும்பறைக்கும் நீங்கள் வாழ்வதற்கு ஆயத்தமா இல்லை. நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளும் போது வாழ்வதற்கு தகுதி பெறுகின்றீர்கள். அதற்கு முன்பு நீங்கள் வாழ்வதற்கு தகுதி பெற்றிருக்கவில்லை பாருங்கள். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக் கொண்ட பிறகு நீங்கள் வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாயிருக்கிறீர்கள். புரிகிறதா? அது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? ஜனங்களோ, மறிப்பதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஓஹோ, என்ன, நான் வாழ்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். ஆமென். காரியம் என்பதில், நீங்கள் வாழ்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருந்தால் கிறிஸ்துவில் வாழுங்கள். பாவம், மரணம், பாதாளம் என்பவர்களின் மேல் வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு ஏற்கனவே வெற்றி உள்ளது. அவரே எனது வெற்றியாக இருக்கிறார். நான் அவருடைய அத்தாட்சி, அவருடைய வெற்றிக்கு நான் ஒரு அத்தாட்சி. ஆமென். அதுதான், அதை நீங்கள் பெற்றுள்ளதாக எப்படி அறிவீர்கள்? அதை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு அதை தந்தார். அதை நான் உணர்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அது கிரியை செய்வதை நான் காண்கிறேன். அது என்னை மாற்றுகிறது. இங்குள்ள இந்த வேதாகமத்தின்படி நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். நான் அக்கறை தீர்ப்பை அடைவதில்லை, நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஏனென்றால் அவர் எனக்காக நியாயத்தீர்ப்பை தம்மையில் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக கிரயத்தை செலுத்தியிருந்தால் என்னை நியாயத்திற்கு கொண்டு வர முயற்சிப்பதில்லை. அவர் எனக்காக அதை தம்மை ஏற்றுக் கொண்டார். அதை நான் அங்கீகரித்து விட்டேன். ஆமையா? ஆகையால் இனி நியாயத்திற்கு இல்லை, இனி மரணம் இல்லை. ஓ, என்றாவது ஒரு நாள் நான் சபையையும் ஜனங்களையும் விட்டு செல்ல வேண்டும். இயேசு வர தாமதிப்பாரையானால், அப்படி நடக்குமானால் நான் மறிக்கவில்லை, நான் மறிக்க முடியாது. எனக்கு நித்திய ஜீவன் உள்ளது. நித்திய ஜீவனை கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி மறிக்க முடியும்? புரிகிறதா? எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் சதா காலமும் அவரோடு கூட இருப்போம். ஆமே. அது என் இருதயத்தை சிலிர்க்க செய்கிறது. என்ன, நான் மறுபடியும் பிரசங்கிக்க தொடங்க என்னை ஏவுகிறது பாருங்கள். அது உண்மை. ஓ, அவர் அற்புதமானவர். அற்புதம், அற்புதம். அவர் அற்புதமானவர் அல்லவா? என் ஆண்டவர் இயேசு அற்புதமானவர் அல்லவா?
Ears have heard what's written.
தேவனுடைய வார்த்தையில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை கண்கள் கண்டிருக்கின்றன, செவிகள் கேட்டிருக்கின்றன. என் ஆண்டவர் இயேசு அற்புதமானவர் அல்லவா? அந்த சாட்சி எனக்கு பிடிக்கும். தேவனுடைய வார்த்தையில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை கண்கள் கண்டிருக்கின்றன, செவிகள் கேட்டிருக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் இயேசு அற்புதமானவர் அல்லவா? ஓ, அவரை நான் நேசிக்கிறேன். அவரே என் சமாதானம், என் ஜீவன், என் நம்பிக்கை, என் ராஜா, என் தேவன், என் ரட்சகர். என் தகப்பன், என் தாய், என் சகோதரி, என் சகோதரன், என் நண்பர், எனக்கு எல்லாம். உங்களுக்கு புரிகிறதா? நாங்கள் அவ்விதமான ஒரு சிறு பாடலை பாடுவது வழக்கம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அத்தகைய சிறு பெந்தேகோஸ்தே பாடல்களை, அதாவது அவர்கள் ஒலிப்பதிவு கருவியை அடைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், நாங்கள் வழக்கமாக பாடும் அந்த பாடல்,
My mother, my sister and my brother.
அவரே என் தந்தை, என் தாய், என் சகோதரி, என் சகோதரன். அவர் எனக்கு எல்லாவுமாயிருக்கிறார். அவரே எல்லாம், அவரே எனக்கு எல்லாம், அவரே எல்லாம், அவரே எனக்கு எல்லாம். ஏனெனில் அவரே என் தந்தை, என் தாய், என் சகோதரி, என் சகோதரன். அவரே எனக்கு எல்லாம். அந்த பாடலை நான் பாடுவது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? உங்களில் யாருக்காவது ஞாபகம் உள்ளதா? என்ன, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அதன் பிறகு நாம் இவ்விதம் கூறுவது வழக்கம். அது ரத்தம் என்று நான் அறிவேன், அது ரத்தம் என்று நான் அறிவேன், அது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று நான் அறிவேன். ஒரு நாள் நான் காணாமற் போனேன், அவர் சிலுவையில் மரித்தார், அது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று நான் அறிவேன். அந்த பழைய பாடல் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? நாம் பார்ப்போம். நாம் வழக்கமாக பாடும் அந்த மற்ற பாடல் இது, நாம் பார்ப்போம்.
with me 1 hour.
ஓ நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நான் அப்புறம் போயிருந்த போது, ஓ நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நான் அப்புறம் ஜெபம் பண்ண போயிருந்த போது நான் ஜெயங்கொண்டிருக்கிறேன், நான் ஜெயங்கொண்டிருக்கிறேன், நான் ஜெயங்கொண்டிருக்கிறேன், நான் ஜெயங்கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவரே என் ரட்சகர். அவர் புன்னகை செய்கிறார், அவர் என்னையும் கூட நேசிக்கிறார். சகோதரன் ஸ்மித்தனும் கருப்பு நிற சகோதரன் இந்த முறையில் முன்பு வசித்து வந்தார். ஓ அங்கிருந்த கருப்பு நிறுத்தவர் பாடுவதை கேட்டு நான் உட்கார்ந்து கொண்டு கூச்சலிட்டு அழுது மற்றெல்லாவற்றையும் செய்து என் காரை குலுக்கி அதை சுற்றிலும் குதித்து ஓடியிருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் கரம் கொட்டி பாடுவார்கள். ஓ நீங்கள் விழித்திருக்க கருப்பு நிறுத்தவர் இடும் தாளம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களை போல யாருமே பாட முடியாது. அதை நீங்கள் மறந்து விடுவது நலம். பாருங்கள், ஒரு மணி நேரம் நான் அப்புறம் போயிருந்த போது, ஓ என்னை அங்கு நான் உட்கார்ந்து கொண்டு, ஓஹோ தேவனே என்று அந்த இளைஞன் ஏறக்குறைய 20 வயது உள்ளவன், நான் காலை சுத்தி சுத்தி ஓடி வந்து கூச்சலிட்டு இவ்விதமாக தேவனை துதிப்பது வழக்கம். ஓ என்னே ஒரு தருணம். அது தொடக்கத்தில் தேவன் ஜனங்களின் மத்தியில் அசைபாடிக் கொண்டிருந்த போது, இப்பொழுதோ நாம் பலமுள்ள ஒரு சபைக்குள் வந்துவிட்டோம். நிறைய அங்கத்தினர்கள் கிடையாது, ஆனால் ஆவியில் வல்லமை உடையது. ஆமென். எவ்வளவு அற்புதமானது! வழக்கமாக ஒரு சிறு பாடல் பாடுவதுண்டு. அந்த நாளில் டென்னசியில் உள்ள சாட்டனூக்காவில் நான் இதை சந்தித்தது என் நினைவுக்கு வருகிறது. அது சாட்டனூக்காவில் அல்ல, மெம்பசிஸ். அங்குதான் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த கருப்பு நிற ஸ்திரியை நான் சந்தித்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை குறித்து நான் கூறியதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், அவளுடைய மகன் ஒழுக்க கட்டினால் உண்டான பாலியல் வியாதியினால் பிடிக்கப்பட்டிருந்தான். அவள் இந்த பையனுடைய சட்டையை தலையில் கட்டிக்கொண்டு மரப்பலகையிலான இருக்கை மேல் இப்படி சாய்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கர்த்தர் அந்த விமானத்தை அங்கே நிறுத்திவிட்டு அது எப்படியோ போகப்படவில்லை. அவர்கள் என்னிடத்தில், அதாவது பரிசுத்தாவி என்னிடத்தில், இந்த வழியாக நடந்து போ என்று கூறினார். நான் அந்த வழியாக பாடிக்கொண்டே நடந்து சென்றேன். மேலும் நான் என் விமானம் புறப்பட்டு செல்வதற்கு நேரமாகிவிட்டதே என்று நினைத்தேன். அவரோ, நடந்து கொண்டே இரு, போய்கொண்டே இரு, போய்கொண்டே இரு என்றார். அது என் ஊழியத்தின் துவக்கத்தில் நடந்த ஒரு பாகம். நான் பார்த்தபோது அங்கு ஒரு சிறு குடில் இருந்தது. அதன் வேலையின் மேல் சாய்ந்த வண்ணமாக ஒரு கருப்பு நிற சகோதரி நின்று கொண்டிருந்தாள். ஓ, அவள் அம்மா ஜெமிமா என்ற தட்டையான பரிகாரத்தின் மேல் போடப்பட்டிருக்கும் விளம்பர ஸ்திரீகளில் ஒருவளை போல் அவள் காணப்பட்டாள். பெரிய தடித்த கன்னங்கள், உனக்கு தெரியுமா? அவளுடைய தலைமுடி அவளுடைய சட்டையின் பின்பாகத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவள் கதவின் மேல் இப்படி சார்ந்து கொண்டிருந்தாள். நான் அந்த சிறு பாடலை பாடிக்கொண்டே, அது என்ன, நான் பாடின அந்த சிறு பாடலின் பெயரை மறந்துவிட்டேன். அது ஒரு வகையான, அதாவது ஒரு குதூகூலமான பெந்தேகோஸ்தே பாடல். நான் பாடி முடித்த போது நான் அவளை நெருங்கிவிட்டேன். நான் அருகில் சென்றேன். அவள் தன் தடித்த கண்ணங்களில் கண்ணீர் வடி எரிந்து கொண்டிருந்தாள். அவளை நான் கட்டி தழுவ விரும்பினேன். அவளோ, காலை வணக்கம் பார்சல் என்றாள். நான், அம்மா என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அவளோ, காலை வணக்கம் பார்சல் என்று நான் கூறினேன் என்றாள். அப்பொழுது நான், பார்சல் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நான் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா, தென்பாகத்தில் உள்ள மக்களுக்கு பார்சல் என்பதன் பொருள் ஊழியக்காரர் என்று அர்த்தம். மேலும் இப்பொழுது நான் ஒரு பார்சல் என்பதை நீர் எப்படி அறிவீர் என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நீர் வருவீர் என்று எனக்கு தெரியும் என்றாள். அப்பொழுது நான், வருவேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். நான், ஓ இதைப்பார் என்று எண்ணிக்கொண்டேன். அதற்கு அவளோ, ஆமையா என்றாள். மேலும் சூனமியாளை குறித்து நீங்கள் எப்பொழுதாகிலும் வேதாகமத்தில் படித்ததுண்டா பார்சல் அவர்களே என்று அவள் கேட்டாள். அதற்கு நானோ, ஆமம்மா, நான் அதை படித்திருக்கிறேன் என்று கூறினேன். மேலும் அவள், நான் அந்த விதமான ஒரு ஸ்திரியா இருந்தேன் என்றாள். அப்பொழுது அவள், ஒரு குழந்தையை தரும்படி நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். நானும் என் கணவருமாக கேட்டோம், எனக்கு குழந்தையை அவர் தந்ததால் அவருக்காக அவனை வளர்ப்பேன் என்றேன். அவர் எனக்கு குழந்தையை தந்தார், அவனை நான் வளர்த்து வந்தேன். அருமையான பையன். ஆனால் அவனோ தவறான கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டான் பார்சன். இப்பொழுது அவனுக்கு அந்த பயங்கரமான வியாதி பிடித்துக் கொண்டது. 2 நாட்களாக அவன் மரண தருவாயில் இருக்கிறான். 2 நாட்களாக அவனுக்கு சுயநினைவே இல்லை. மருத்துவரோ இங்கு வந்திருந்தார். அவன் பிழைக்க மாட்டான், மரித்து போவான் என்று கூறிவிட்டார். அது பாலியல் வியாதி. என்னுடைய மகன் மரிப்பதை பார்க்க எனக்கோ சகிக்கவில்லை. நான் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, இப்படிப்பட்டவள் தான் அந்த சுனமியாலும் கூட, ஆனால் உமது எலியா எங்கே என்று கூறினாள். அவளோ தொடர்ந்து, நான் உறங்க சென்ற போது நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அதில் நான் இந்த கதவின் அருகே நின்று கொண்டிருந்தேன். நீர் ஒரு சிறு தொப்பியை தலையின் பக்கவாட்டில் அணிந்து கொண்டு இந்த தெருவின் வழியாக வர கண்டேன் என்று கூறினாள். மேலும் அவள், ஆனால் ஒரே ஒரு காரியம் இருந்தது. அது, அதாவது உமது கையில் நீர் ஒரு பெட்டியை வைத்திருக்க வேண்டுமே என்றாள். அதற்கு நானோ, நான் அதை பீவாடி உணவு விடுதியில் வைத்து விட்டேன் என்றேன். அப்பொழுது அவள், உம்மிடம் ஒரு பெட்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றாள். மேலும் அவள், என் குழந்தை மறித்துக் கொண்டிருக்கிறான் என்றாள். அப்பொழுது நான், என் பெயர் பிரணாம் என்றேன். அதற்கு அவளோ, பார்சன் பிரணாம் அவர்களே, நான் உண்மை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றாள். மேலும் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பவன், என் ஊழியத்தை குறித்து நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உள்ளே வர மாட்டீர்களா என்று அழைத்தாள். நான் உள்ளே நடந்து சென்றேன். பெரிய உருவம் படைத்த அந்த பையன் அங்கு படுத்துக் கொண்டிருந்தான். அவரிடம் நான் தெய்வீக சுகமனத்தை குறித்து கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதில் அவளுக்கு ஆர்வமே இல்லை. ஆனால் அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு போக ஆயத்தமாக இருக்கிறான் என்று அவன் கூறுவதை கேட்கவே அவள் விரும்பியிருந்தாள். தேவன் அவனை ரட்சித்தார். ஒரு வருடம் கழித்து அவனை சிகப்பு தொப்பி அணிந்த சுமையாளாக ரயில் வண்டி நிலையத்தில் கண்டேன். தேவன் எப்படியாய் காரியங்களை செய்கிறார். அந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கிருந்து நான் திரும்பி வந்தபோது விமானம் 7 மணிக்கு புறப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் 9:30 ஆகிவிட்டது. நான் வாடகை கார் எடுத்துக்கொண்டு விமான நிலையத்துக்கு சென்றேன். நான் உள்ளே நுழைந்த போது என்னென்ன என் விமானம் புறப்படுவதற்கு இதுவே கடைசி அழைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. நான் சென்ற அந்த பையனுக்காக ஜெபித்த வேளையில் கர்த்தர் அந்த விமானம் புறப்படாமல் தரையிலே இருக்கும்படி நிறுத்தி வைத்தார். பார்த்தீர்களா, அதுதான் இது. அந்த சிறு பாடல் என்னவென்று யோசித்து முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அதுதான் அவர்களில் ஒருவன் என்ற இந்த பாடல். அதுதான் ஓ நாங்கள் இங்கே வட்டமாக நின்று கை கொட்டி அதை பாடுவது வழக்கம். நான் பாடுவோம். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் மேலறையில் கூடி அவருடைய நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது ஊழியத்துக்கான வல்லமை வந்தது. அப்பொழுது அந்த நாளில் அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அதையே அவர் உங்களுக்கும் செய்வார். அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? இந்த சரணத்தை கேளுங்கள். இந்த ஜனங்கள் கல்லாதவராகிலும் அல்லது உலக புகழ் அச்சவரானாலும் அவர்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று தங்களுடைய வெந்தேகோஸ்தவை பெற்றுள்ளனர். அவருடைய வல்லமை மாறவில்லை என்று தூரத்திலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், ஓ நான் அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ வாரும் என் சகோதரரே, இந்த ஆசீர்வாதத்தை தேடுவி. அது உன் இருதயத்தை பாவத்திற்கு சுத்திகரிக்கும். அது சந்தோஷ மணிகளை ஒலிக்க செய்யும். உன் ஆத்மாவை கொடுந்துவிட்டு எரிய செய்யும். ஓ என் இருதயத்தின் ஆழத்தில் அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ அவருடைய நாமத்துக்கு மகிமை. நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்கள் அதை குறித்து மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கின்றீர்கள் அல்லவா? இதை நாம் பாடும்போது ஒருவரோடு ஒருவர் கை கொடுப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதை நாம் செய்வோம். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரனே, நானும் கூட மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ வாரும் என் சகோதரரே, இந்த ஆசீர்வாதத்தை தேடுவே. அது ஆத்மாவை கொடுந்துவிட்டு எரிய செய்யும். அது மகிழ்ச்சியின் மணிகளை ஒலிக்க செய்ய துவங்கும். ஒரு ஆத்மாவை தொடர்ந்து கொடுந்துவிட்டு எரிய செய்யும். ஓ என் இருதயத்துக்குள் அது இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ அவருடைய நாமத்துக்கே மகிமை. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. அவர்களை நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களை நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நானோ மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி மறுபடியும் கூர்ந்து கேளுங்கள். பாருங்கள், இந்த ஜனங்கள் கல்லாதவராகினும் அவர்கள் கல்லூரியிலிருந்து ஒருபோதும் வரவில்லை. அல்லது உலக புகழற்றவரானாலும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தனர். இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் தூரத்தில் எல்லா இடங்களிலும் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு சிறிய மூளை முடிக்கிலும் அவருடைய வல்லமை மாறாதாய் உள்ளது. அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ இதை பாடுங்கள் சபையே. அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று நான் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய சிறிய கைக்குட்டைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவர், அவர்களில் ஒருவர், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நானும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் சிறு பிள்ளைகளைப் போலவே இருக்கிறோம். நம்மை குறித்து எந்த சம்பிரதாயமும் கிடையாது. தேவன் உருவில்லாதவர். அது சரியா? ஆமையா. நான் அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், ஓ, நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்களால் அதை கூற முடியும் என்பதற்கு நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களில் ஒருவன் என்பதற்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவ்விதம் இருக்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஓ தேவனே, அவிதமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சீயோனை நோக்கி அடிபடுத்து சென்று கொண்டிருக்கையில் கர்த்தாவே, எங்கள் வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும். பிதாவே, இதை அருளும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவியங்களை நாங்கள் சேவைக்காக உங்களுக்கு அளிக்கிறோம். ஆமேன்,
ஆமேன்.
ஓ, நாம் சீயோனுக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, அழகான அழகான சியோன், நாம் அணிவகுத்த சியோனுக்கு மேல் நோக்கி செல்கிறோம். அந்த அழகான தேவனுடைய நகரம். வாருங்கள், கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களாகிய நாம் நமது ஆனந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்துவோம். இனிமையான உடன்பாடுடன் பாடலில் சேர்ந்து கொள்ளுங்கள். இனிமையான உடன்பாடோடு பாடலில் சேர்ந்து கொள்ளுங்கள். எவ்விதம் சிங்காசனத்தை சூழ்ந்து கொண்டு எவ்விதம், ஓ, அப்படி ஆவியில் பாடுங்கள். சிங்காசனம். ஓ, நாம் சியோனுக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அது அழகான அழகான சியோன். நாம் அணிவகுத்து சியோனுக்கு மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய அழகான நகரம். ஓ, நாம் சியோனுக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அழகான அழகான சியோன். நாம் அணிவகுத்து சியோனுக்கு மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது அழகான தேவனுடைய நகரம்.
Let those refuse to sing who never knew our God.
நம்முடைய தேவனை ஒருபோதும் அறிந்திராதவர்கள் பாடுவதற்கு மறுக்கட்டும். ஆனால் பரலோக ராஜாவின் பிள்ளைகள், ஆனால் பரலோக ராஜாவின் பிள்ளைகள் தங்கள் ஆனந்த களிப்பை வெளியே பேசட்டும். தங்கள் ஆனந்த களிப்பை வெளியே பேசட்டும். நாம் அதை பாடுவோமாக. நாம் சியோனுக்கு அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஓ, அழகான அழகான சியோன். நாம் அணிவகுத்து சியோனுக்கு மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது அழகான தேவனுடைய நகரம். ஓ, அது உங்களை சுத்தப்படுத்தவில்லையா? அந்த பழைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? சரியாக கூறினால் மற்ற எல்லாவற்றைக் காட்டிலும் இப்பொழுது நீங்கள் பெற்றுள்ள மற்ற விதமான பாடல்களை காட்டிலும் இவைகளே எனக்கு பிரியும். இந்த இருதயத்தை தொடும் பழைய பாடல்கள் மிகவும் நல்லவை. ஓ, என்ன, அவைகளை பாடும்போது எனக்கு நல்லுணர்வும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அவ்வளவு நன்மையாய் உள்ளன. என்ன, களி கூறுவது போல
உணர்கிறேன்.
இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். துயரமும் சஞ்சலமும் உள்ள பிள்ளையே, அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். எங்கு சென்றாலும் அதை கொண்டு செல். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம். ஓ, எவ்வளவு இனிமை, ஓ, எவ்வளவு இனிமை. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ, எவ்வளவு இனிமை. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் ஆமே.
இப்பொழுது
நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
the name of Jesus bowing.
இயேசுவின் நாமத்தில் தலை வணங்கி அவருடைய பாதத்தண்டை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமது யாத்திரை முடியும் போது நாம் பரலோகத்தில் அவரை ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுவோம். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும்
Precious name, oh how sweet, hope of earth and joy.